அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அமைப்புகளானது இது பிசாசனுடைய சிருஷ்டிப்பு. அதனாலதான் இன்னைக்கு உலக அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் முழுமையும் இன்னைக்கு இருள வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் அமைப்பு. அதனால்தான் இது கண்டிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலவே இது அக்கிரமத்தின் ரகசியம். பாத்தீங்களா, அப்போ இன்னைக்கு நம்ம அந்த கிறிஸ்து அமைப்பு பத்தி, அந்த கிறிஸ்து பற்றி இன்னைக்கு புரோட்டஸ்டன்ஸ் எல்லாம் ரோமன் கத்தோலிக்ஸ் பார்த்தா சொல்றாரு, அந்த கிறிஸ்து சொல்றாரு, ரோமன் கத்தோலிக்ஸ் எல்லாம் புரோட்டஸ்டன்ஸ் பார்த்தா என்ன சொல்றாரு, அந்த கிறிஸ்து சொல்றாரு. இந்த வகையில் ரெண்டு பேரும் சொல்றதும் உண்மைதான். ரெண்டு இந்த ஒரு விஷயத்துல உண்மை ரொம்ப அருமையான சத்தியத்தை பேசிக்கொண்டு வருகிறது நம்ம பார்க்கணும். ஆம் சகோதர சகோதரிகள, இன்னைக்கு தேவனுடைய மாபெரும் கிருபையில இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு பற்றி தேவன் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க தெளிவாக நம்ம தெரிந்து கொண்டோம். இதற்காக நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இதை பற்றின எந்த சந்தேகங்கள், எந்த விளக்கங்கள் உங்களுக்கு வேணா கூட நம்ம விவரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். பொறுமையோடு கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி போறாங்க. அடுத்த வாரத்தில் வேறொரு முக்கியமான தலைப்பில் நம்ம படிக்க போறோம், அதாவது ஆவியினால் ஜெனிப்பித்தல் மற்றும் பிறத்தல் குறித்து நம்ம படிக்கும்.
அன்பந்த சகோதர சகோதரர்களே, அந்த கிறிஸ்து குறித்து பூரணமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த தொடர் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டும் கூட. தேவன் அவருடைய சத்தியத்துக்குள்ள வச்சிருக்கிற அந்த மறைவான அந்த பொக்கிஷத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சத்தியத்துக்குள்ள அவரு வசனத்துக்குள்ளயும் அந்த நடந்த சம்பவத்துக்குள்ளயும் வச்சிருக்க அவருடைய மாபெரும் சத்தியத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த நாள் நாம் பார்க்க போற சப்ஜெக்டோட தலைப்பு என்னன்னா நான்கு ரதங்கள். நான்கு ரதங்களோட தலைப்புல இந்த நாள்ல பார்க்க போறோம். அதற்காக சகோதரர் சாமி அவர்கள் ஜெபிக்குமாறு அன்போடு அறிவி.
திருவையா எங்களை அனுதினமும் நேசித்து வழிநடத்த நல்ல பிதாவே, அன்பும் இரக்கமும் தயவும் பரிசுத்தமும் நீடி சோதமும் இருந்து நல்ல தகுப்புனே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே இந்த மாலை வேற மன மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் தகுப்புனே, உங்களுடைய சத்தியத்தின் ரகசியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நீர் இந்த நேரத்தையும் காலத்தையும் எங்களுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கா நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்தல்லும், எங்களுடைய மனக்கண்களின் காதுகளை திறந்தடலும், இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள நீர் எங்களை எங்களுடைய உள்ளத்தை நீர் பக்குப்படுத்தி தாரும். பேசுகிற தாசரை நீர் ஆசீர்வதித்தல்லும். எல்லாவற்றையும் உங்களுடைய மகிமைக்கென்றே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக மறித்து உயிர்த்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்வோம் ஜீவனோடு நல்ல பிதாவே.
இப்பொழுது நான்கு ரதங்கள் இந்த தலைப்பின் கீழே அந்த சத்தியத்திற்கான சகோதரர்களை சபை சகலம் கூட
இயேசுக்கு மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களுடன் மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் உங்களை சந்திக்க தேவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட கடந்த நாட்களில் தேவனுடைய பெரிதான கிருபையில இந்த தொடர் வகுப்புல எல்லா வேலை பழுக்களுக்கும் மத்தியிலும் நீங்க தேவனுடைய சித்தம் அறிந்த ஜனங்களா வந்திருந்து அவருடைய இந்த சத்திய ஞானத்தை பெற்று நாளுக்கு நாள் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல வளர்ந்து வருகிறதை நாங்கள் அறிந்து உங்களுக்காக எங்களுடைய ஜெபங்கள்ல தேவனிடத்தில் நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இது போலவே இனி இருக்கக்கூடிய முக்கியமான வகுப்புகள் எல்லாவற்றிலும் கூட நீங்க தொடர்ந்து பங்கு பெற்று அந்த ஏற்ற காலத்துல ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளா வளரும் படிக்கு நாங்கள் மீண்டும் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 40வது தலைப்பாக நாம் ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தீர்க்க தரிசி சகரியா மூலம் தேவன் தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு பகுதி குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்க்கிற தலைப்பு தி ஃபோர் சேரியட்ஸ், அதாவது சகரியாவின் 4 ரதங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். சகரியாவின் 4 ரதங்கள். இதற்கு ஆதாரமான வசனம் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 6:1-8 வசனங்கள் நாம் வாசிக்கலாம்.
நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாக இருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2 ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3 ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4 ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் கூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்ன என்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். 1 கூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, வார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை தாங்கி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னான்.
இந்த பகுதி தான் அன்பான சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம இந்த தொடர் வகுப்புல நாம தியானிக்க இருக்கிற வசன பகுதி சகரியாவினுடைய 4 ரதங்கள் குறிச்ச தீர்க்க தரிசனம். அப்போ இப்போ நம்ம எல்லாம் படித்தோம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டு மொத்தமாக. இப்போ ஒரு ஒரு வசனமாக நம்ம அங்கே பார்க்கலாம். முதல் வசனம் நீங்கள் படிங்க சிஸ்டர்.
நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாக இருந்தன.
ஆமாம், சகரியா தீர்க்க தரிசிக்கு தேவன் அந்த தரிசனம் காண்பிக்கும் போது தரிசனத்துல முதல்ல சகரியா பார்க்கிறார் 2 வெண்கல பர்வதங்கள். அப்ப அந்த 2 வெண்கல பர்வதங்கள், அந்த 2 பர்வதங்கள் என்று சொல்லும் போது மலை குன்றுகள், ஆனா வித்தியாசமான மலை. இது வந்துட்டு சாதாரண கல் மண்ணினால் உருவான மலை இல்லை, மாறாக இது எப்படிப்பட்ட உலோகத்தினால் உண்டாயிரு, வெண்கல உலோகத்தினால உருவான பர்வதம் 2 பகரம். அப்ப அந்த 2 பர்வதத்துக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. பொதுவாகவே மலைகளுக்கு இடையில என்ன இருக்கணும், பள்ளத்தாக்கு இருக்கணும், வேலி. ஸோ இந்த 2 வெண்கல பள்ளத்தாக்குகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஸோ அப்ப இந்த பள்ளத்தாக்குள்ள இந்த தரிசனத்தில் இவர் பார்க்கிறாரு 4 ரதங்களை கண்டேன். நெக்ஸ்ட் தொடர்ந்து வசனம் படிங்க.
முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2 ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3 ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4 ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் கூட்டியிருந்தன.
ஒரே கலர்ஃபுல் தீர்க்க தரிசனம். இங்க பாக்குற தரிசனத்துல அங்க கலர் கலரா என்ன பாக்குறோம், அங்க ரதங்கள், அந்த ரதங்கள்ல பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள். 4 ரதங்கள் பாக்குறாரு, 4 ரதத்திலையும் கண்டிப்பா குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த குதிரைகள் எல்லாம் ஒரே மாதிரி நிறத்துல அங்க இருக்கு, வெவ்வேறு ரதத்துல நிறத்துல அங்க இருக்கு. முதல்ல பார்க்கிற ரதம் ரதத்துல இருக்க குதிரைகள் சிகப்பு குதிரை, அடுத்து ரதத்துல வர குதிரைகள் கருப்பு,
அப்புறம் வெள்ள குதிரை, அப்புறம் புள்ளி புள்ளியா ஆன தப்பு. இது வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல சரியா இல்ல, ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல நான் படிச்சுட்டேன்னா உங்களுக்கு, அண்ட் இன் த ஃபோர்த் சேரியட் கிரிசில்ட் அண்ட் பே ஹார்சஸ், நான்காவது ரதத்துல ரெண்டு விதமான குதிரைகள் பூட்டப்பட்டிருந்துச்சு, புள்ளி புள்ளியான குதிரைகளும் அப்புறம் சிவப்பு நிற குதிரைகளும். அப்படி வரும் இங்கிலீஷ்ல அந்த அண்ட் வார்த்தை வரும், ரிசல்ட் அண்ட் பே ஹார்சஸ் வரும் இல்லைங்களா. அப்ப நீங்க சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு அங்க போடப்பட்டிருக்கு. அப்ப முதல் குதிரை சிகப்பு கலர் குதிரை, இரண்டாவது கருப்பு நிற குதிரை, மூன்றாவது வெள்ளை நிற குதிரை, நாலாவது பாருங்க அது எப்படி இருக்குது. ஆமா, சிகப்பு குதிரையும் இருக்குது, அதே சமயத்துல புள்ளி புள்ளியான குதிரையும், ரெண்டு குதிரையும் சேர்ந்து பூட்டப்பட்ட அந்த ரதம். இந்த ரெண்டு வெண்கல பர்வதம் பார்க்கிறார் சகரியா. அந்த பர்வதத்துக்கு இடையில பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கின் வழியா நான்கு ரதங்கள் அவர் பார்க்கிறார். அந்த நான்கு ரதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, வெவ்வேறு நிறத்துல பூட்டப்பட்ட குதிரைகளை கொண்டு அந்த நான்கு ரதங்கள். சோ இதுதான் அந்த தீர்க்க தரிசனம், இப்படித்தான் அங்க சகரியா அங்க பார்த்துக்கணும். அப்ப நம்ம ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்காக அங்க போட்டு எடுக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் படிங்க நீங்க.
மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியானதும் சிவப்பு குதிரைகளும் கூட்டியிருந்தன. நான் என்னுடைய பேச்சினை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்ன என்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு
ஆமா. அப்போ இங்க சகரியா தரிசனம் பார்த்து அவருடைய விஷயத்துல மிகப்பெரிய கேள்வி, ஆண்டவனே இதெல்லாம் என்ன, இவ்வளோ பெரிய வெண்கல வெண்கலத்தில் உண்டான பர்வதம், பெரிய பள்ளத்தாக்கு, நான்கு விதமான ரதங்கள், அதில் நான்கு நிறத்தில் குதிரைகள், ஒன்றும் புரியல அங்க சகரியா தீர்க்க தரிசி. மற்றவர் கேட்குறார், ஆண்டவனே இதெல்லாம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு நமக்கு கூட அதே கேள்வி தான் மனசில். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் எப்பொழுதுமே நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்த்துட்டோம். தேவனுடைய வசன பகுதி நம்ம படிக்கிறோம், ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மறைஞ்சு கிடக்குது. கண்டிப்பா அவருடைய ஆவியில இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமா நாம என்ன பண்ணோம், தேடி பிடிக்கும் போது தெரியும் அங்க உள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய பொக்கிஷம். சோ அது போல இன்னைக்கு கூட நம்முடைய இங்க சகரியாவுக்கு என்ன கேள்வி, அதே கேள்வி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கூட அந்த கேள்வி, ஆண்டவனே இதெல்லாம் எதை குறிக்குது சரிங்களா. அப்ப அங்க சகரியா கேக்குறா, உடனே அவருக்கு என்ன பதில் அங்க வருது பாட்டுறோம் வசனத்துல. ஆமா சகரியா, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க, இதெல்லாம் என்ன தெரியுங்க உங்களுக்கு, எல்லாமே சர்வலோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவருடைய சமூகத்துல நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள். வித்தியாசமான பதில். இந்த குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் எல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டா அதுக்கு அவருக்கு வர பதில் என்ன, இது வானத்தினுடைய நான்கு ஆவிகள். அப்புறம் வசனம் படிங்க.
ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின, சிவப்பு குதிரைகளோ எல்லாம் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன.
ஆமாம், அப்புறம் அந்த ஒவ்வொரு குதிரைகள் பூட்டின அந்த ரதமும் ஒரு ஒரு திசையை நோக்கி பயணித்து செல்றத இங்க நம்ம தீர்க்க தரிசனத்துல அங்க பார்ப்போம். ஒரு நிறத்துல உள்ள குதிரை ஒரு திசையை நோக்கி போகுது, இன்னொரு நிறத்துல உள்ள இன்னொரு குதிரை அதுக்கு பின்னால் போகுது, மூன்றாவதா இருக்கிற குதிரை ரதம் அது ஒரு திசையில போகுது, இன்னொரு குதிரை வந்துட்டு அது எங்க போறதே சரிலட்சுமா பூமியில சுத்துது. ஆனா என்னன்னா இந்த ரதங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு திசை நோக்கி பயணித்து அங்க செல்லும். அப்புறம் தொடர்ந்து
வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னுடைய சொன்னான்.
ஆமா, அப்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம் கூட இங்க சக்கரியாவுக்கு அங்க சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி போன குதிரையை காண்பிச்சு அவரு சொல்றாரு என்னன்னா, பாத்தீங்களா சக்கரியா, அந்த வடக்கு திசை நோக்கி போச்சுல அந்த குதிரை, அது வந்துட்டு வட திசையில என்னுடைய இதயத்தை சாந்தி
பண்ணிட்டு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் நாங்க ஒரு குதிரைக்கு அங்க கொடுக்குறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் என்ன இன்னைக்கு? சோ சகரியாவுக்கு அங்க தேவன் காண்பிச்ச இந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்துல காணப்பட்ட இந்த குதிரைகள் மற்றும் இந்த ரதங்கள் எதை குறிக்குது? அது நான்கா இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் நான்கு ரதங்கள் மாத்திரம் வரணும்? அதனுடைய பொருள் என்ன? அது மாத்திரமல்ல, அந்த குதிரைகள் வெவ்வேறான நிறத்துல கலர்ல இருந்ததனுடைய அர்த்தம் என்ன? அது மாத்திரமல்ல, ஒட்டு மொத்தமா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பொருள் என்ன? ஸோ இதுதானா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப கண்டிப்பா இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய வசனத்தை நாம கையாள்ற விதம் எப்பொழுதுமே நம்முடைய நினைவுல நாம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மேக்சிமம் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தேவன் தெளிவுபடுத்திருக்கிறார். இவைகள் நேரடியான பாஷையில தேவன் அங்க பேசின. அப்போ ஒரு எண் வருது, அதுல ஒரு வரிசை வருது, அதுல சில நிறங்கள் வருது, அதுல பயன்படுத்தப்படுற அடையாளங்கள் வெவ்வேறா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கண்டிப்பா நேரடி பாஷையில சொல்லல தேவன், மாறாக என்ன பாஷையில் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் அடையாள பாஷையில தீர்க்க தரிசன பாணியில அவர் அங்க பயன்படுத்திருக்கிறது நாம அங்க பார்க்கணும். அப்ப கண்டிப்பா இப்படிப்பட்ட கருகலான வசன பகுதிகளை நம்ம ரொம்ப சுலபமா நாம் நினைச்ச மாதிரி கையாள முடியாது. மாறாக அங்க அந்த சரியான விதத்துல தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து போதிக்க நாம பழக வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த வசன பகுதி கூட அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பகுதி தான். முழுக்க முழுக்க அடையாள பாஷை பயன்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனம் அங்க தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு வசனத்துக்குள்ள போவோம். போயிட்டு அந்த அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அது நாம ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்வோம். இப்ப முதல் வசனம் நம்ம படிக்கலாம்.
நான்
திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இது என்ன அர்த்தம்? இங்க ஒரு இதுவே ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு அடையாள பாஷையில் தான் ஆரம்பிக்கிறார். ஆனா இது கூட சரியா இல்ல. அண்ட் ஐ டர்ன்ட் அன்லுக்ட் இங்கிலீஷ்ல, நான் திரும்பி ஏறெடுத்தேன், நான் திரும்பவும் ஏறெடுத்தேன். நான் என்ன பண்ண, நான் நிக்கிற இடத்துல இருந்துட்டு அந்த தரிசனத்தை பார்க்க நான் என்ன பண்ணேன், அங்க சகரியா சொல்ல போது நான் திரும்பி ஏறெடுத்து நான் பார்க்கிறேன். சோ இதுவே ஒரு அடையாள பாஷை. இப்ப இந்த தரிசனத்தை பார்க்கணும்னா, இந்த தரிசனம் பார்க்கணும்னா சகரியா என்ன பண்றாரு, அவர் இருக்கிற இடத்துல இருந்துட்டு திரும்புறார். அப்ப அந்த தரிசனம் எங்க நடந்துட்டு இருக்குது? அவருக்கு சொல்லப்படும் போது அந்த தீர்க்க தரிசனம் குறிக்கிற சம்பவம் ஏற்கனவே தேவனுடைய திட்டத்துல ஆரம்பிச்சாச்சு. புரியுதுங்களா? அந்த அந்த தீர்க்க தரிசனம் காண்பிக்க கூடிய சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அந்த சம்பவம் இவருக்கு இப்பதான் தீர்க்க தரிசனமா சொல்றார் தேவன். ஆனா சொல்றதுக்கு முன்னாலே அந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நிறைவேறுவதற்கு துவங்கிடுச்சு. அதனாலதான் இவரு திரும்பி பார்க்கறது எதை குறிக்குதுன்னா, இன் டைம், காலத்துல அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. அதுதான் அவர் திரும்பி அதை பார்க்கணும். சோ அந்த அடையாள பாஷை புரிதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கிறோம். இது சகரியாக்கு இந்த தீர்க்க தரிசனம் தேவன் காண்பிக்கும் போது, ஆனா அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதுதான் அவர் அங்க திரும்பி பார்க்க வேண்டியதுனுடைய அவசியம். அப்புறம் நெக்ஸ்ட் நாம அவங்க பார்க்கிறோம், அவர் திரும்பி பார்க்கிறார், என்ன பார்க்கிறார் வசனத்துல,
இதோ இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற நான்கு ரதங்களை கண்டேன்
பாருங்க. அப்புறம் அவர் திரும்பி பார்க்கிறார், ஹிஸ்டரியில வரலாற்றுல சரித்திரத்துல ரெண்டு வெண்கல பர்வதம் நின்னுட்டு அங்க இருக்குது நம்ம பார்க்கிறோம். பர்வதம் முதல்ல முக்கியமான அடையாளம். நெக்ஸ்ட் அந்த பர்வதம் என்ன பர்வதம், வெண்கலத்தினாலான பர்வதம். இதை குறிக்கும் இந்த ரெண்டு பர்வதம், அதுவும் வெண்கலத்தினால் உண்டான பர்வதங்கள். அப்போ பர்வதத்தினுடைய அடையாளம் எதை குறிக்கும், அப்புறம் வெண்கலத்தினுடைய அடையாளம் இதை குறிக்கும். சோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த வகுப்புகள்ல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான், உங்களுக்கு ஜஸ்ட் நினைவுபடுத்தினா மாத்திரம் அங்க போதும். சரி, சின்ன ரிவிஷன். பர்வதை மீது அடையாளம் பைபிள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் இல்லைங்களா. அதாவது பர்வதம் பைபிள் எது கிடையாது, ராஜ்யத்துக்கு கிடையாது. எங்க வசன குறித்து சொல்ல முடியுமா? எங்க பாக்குறோம் பர்வதம் வந்துட்டு ராஜ்யம்ங்கிற அந்த ஆதார விஷயம் எங்க வச்சிருக்கிறார்? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். தானியேல் தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு கல்லோ வென்றால் அது கைகளால் பெயர் தடுக்கப்படாத கல்லு வந்து அந்த சிலையை நொறுக்கிட்டு, அப்புறம் அந்த கல்லோ வென்றால் என்ன ஆச்சு? போக 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 ஒரு பெரிய பர்வதமாய் பூமியவே நிரம்பு. அந்த பர்வதம் என்னன்னு பார்க்கிறோம். நாம வசனப்படிங்க, ரெண்டு தானியேல் இரண்டாம் அதிகாரம் 44-45 வசனப்படிங்க. அந்த
ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன்
பாருங்க, அந்த பெரிய பர்வதம் எதை குறிக்குது? என்றென்றைக்கும் அறியாத ஒரு ராஜ்யம். அப்போ பர்வதம் பைபிள் எது கிடையாது? ராஜ்யம். ரொம்ப கரெக்ட் இல்லைங்களா. அப்போ சகரியா பாக்குறா, திரும்பி பார்த்தோன்னே ரெண்டு பர்வதம், அந்த ரெண்டு பர்வதம் ரெண்டு ராஜ்யங்கள். இங்க ஒரு பர்வதங்கள் புளூரல், அப்போ அது பன்மையில் இருக்குது. அப்போ அது எவ்வளவு எண்ணிக்கைனா ரெண்டு பர்வதங்கள். அப்ப அந்த பர்வதங்கள் எது குறிக்குதுன்னா ரெண்டு ராஜ்யங்களை அங்க குறிக்குது. இப்ப நெக்ஸ்ட் அடையாளம் என்ன? அந்த பர்வதங்கள் எந்த உலோகத்தினால செய்யப்பட்டிருக்கு பாக்குறோம்? வெண்கலத்தினால் உண்டான பர்வதமாக இருக்கு. வெண்கலம் பைபிள்ல எங்க நாம பார்ப்போம்? பேசிக் சப்ஜெக்ட்ல. ஓகே, சந்தோஷம் டேனியல். அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப சமீபத்துல பாத்துருக்கீங்களா? அதான் வெண்கல பாதம் தான் தானியல். அப்புறம் வெண்கலம் எங்க பாத்தீங்க? உலோகம். ஆசரிப்பு கூடாரம் பாத்தீங்களா இல்லையா? அந்த பிரகாரத்துல பாருங்க, பிரகாரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? முதல்ல வாசல்ல நுழைஞ்ச உடனே ஒரு வெண்கல பலிபீடம். அந்த வெண்கல பலிபீடத்துக்கு தாண்டி அங்க இருக்குது பாருங்க ஒரு தொட்டி. அந்த தொட்டி என்ன குறிக்குது? வெண்கலத்தினாலான, ஆமா, தண்ணீர் தொட்டி. சரிங்களா. அப்ப இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆசாரிப்பு கூடாரத்துல மூணு ஏரியா இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா இந்த பிரகாரத்துல நாம பார்க்கும் போதே அங்க பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த அங்க பிரகாரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை எதை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்குதுன்னா வெண்கலம் உலோகத்தினால, வெண்கல பலிபீடம், அதே சமயத்துல வெண்கலத்தினால் உண்டான அந்த தண்ணீர் தொட்டி அங்க நாம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த பிரகாரம் எது கிடையாலும், அந்த வெண்கலம் எது கிடையாலும், பிரகாரம் எந்த நிலைமை குறிக்குது? அழைக்கப்பட்ட, ரொம்ப நன்றி, அழைக்கப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை இல்லைங்களா, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. அப்புறம் தெரியும் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்குது? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, மகா பரிசுத்த ஸ்தலம், உண்மை உள்ளங்கள. அப்போ இதெல்லாம் மறக்கவே கூடாது. அப்ப அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டே வரும், அந்த பாயிண்ட்ஸ் பேசிக்கா வச்சுதான் அடுத்த சப்ஜெக்ட் அங்க வருது நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வெண்கல உலோகம் இங்க நம்ம தீர்க்க தரிசனத்துல பாக்குறோம். சோ அது எந்த எந்த என்ன பொருளை தருது நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சோ பைபிள்ல வெண்கலம் தேவன் எதுக்கு பயன்படுத்துறார்? அப்ப நம்ம பார்த்தோம்னா வெண்கலத்தை பைபிள்ல தேவன் எதுக்கு பயன்படுத்துறார் அப்படின்னா, நீதிமான்கிற நிலைமைய குறிப்பதற்காக. அல்லாட்டி இன்னும் நான் மறுபடி சொன்னோம்னா, மாம்சத்துல ஒரு பரிபூர்ணமான நிலைமைய குறிப்பதற்கு எந்த உலோகம் பயன்படுத்துறார்? வெண்கலம். கரெக்ட், வெண்கலம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது மாம்சத்துல பரிபூரண நிலையை அங்க குறிக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த வெண்கலம் பாக்குறதுக்கு எந்த உலோகம் போல் இருக்கும்? தங்கம் போல் இருக்கும். தங்கம் எதுக்கு குறிக்குது பார்க்கணும் பைபிள்? தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவம், தேவனுடைய சாயல், தேவனுடைய நிலை. அப்போ இந்த தங்கத்தை போல வெண்கலம் இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, மனுஷன் கூட ஆரம்பிச்சு எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்? தேவன் போல அவருடைய சாயல்ல. ஆனா எங்க எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்? மாம்சத்துல பரிபூர்ணம். எவ்வளவு பியூட்டிஃபுல் அடையாளம் பாருங்க. தேவன் சும்மா ஏதோ ஒரு ரெண்டு உலோகம் எடுத்து ஒரு குத்து மதிப்பாலாம் பயன்படுத்துறது இல்லை. ஒரு ஒரு உலோகம் எடுக்கிறாரு, ஒரு ஒரு கல் பயன்படுத்துறாருன்னா அதுக்குள்ள ஒரு ஆழமான பொருள் அங்க இருக்கு.
அப்போ தெய்வீக சுபாவத்தை குறிக்கிறது பொண்ணு. அந்த பொன் போலயே இருக்கிறது கிட்டத்தட்ட எது பாக்குறோம், இந்த வெண்குலம். அதாவது தேவனுடைய சாயலையே சிருஷ்டிக்கப்பட்ட பரிபூர்ணமான மானசீக நிலையை குறிக்கிறது எது பாக்குறோம், இந்த வெண்குலம். சோ அப்போ இது நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். சோ அப்ப இங்க பார்க்கிறாரு சகரியா, திரும்பி பார்க்கிறார். தரிசனத்துல என்ன பாக்குறாரு, முதல்ல ரெண்டு பர்வதம். ஆனா ரெண்டு பர்வதம் எதனால ஆயிருக்குது இப்ப சொல்லு. பர்வதத்துக்கு அர்த்தம் ராஜ்யம், வெண்கலத்துக்கு அர்த்தம் மாம்சத்துல பரிபூர்ணம், சரிங்களா? இப்போ வெண்கலத்தினாலான பர்வதம் சொன்னா ரெண்டு ராஜ்யங்கள் குறிக்குது. அந்த ரெண்டு ராஜ்யங்கள் மாம்சத்துல பரிபூர்ணமான மனுஷங்களை கொண்டு நடக்கிற ராஜ்யங்கள், புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. ரெண்டு வெண்கல பர்வதங்கள் எது அடையாளமா இருக்குன்னா, மாம்சத்துல பரிபூர்ணமான மனுஷங்களை கொண்டு தேவன் ஏற்படுத்தினா ரெண்டு ராஜ்யங்கள் குறிக்கிறது. அப்ப சகரியா பாக்குறார், அவருடைய அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம் பாக்குறதுக்கு அவர் திரும்பணும். எங்க திரும்பணும், டைம்ல திரும்பணும், காலத்துல பின்னோக்கி செல்லணும். ஏன்னா இந்த ரெண்டு பரிபூர்ணமான மனுஷங்களை, அதாவது பரிபூர்ணமான மனுஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ரெண்டு ராஜ்யங்கள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதைத்தான் பாக்குறீங்க சகரியா அங்க திரும்புறாங்க. சோ அப்போ அந்த ரெண்டு வெண்கல பர்வதங்கள் சகரியா பார்த்தது பரிபூர்ண மனுஷங்களை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ரெண்டு ராஜ்யம் அப்படி சொல்லும் போது இந்த ராஜ்யங்கள் எவை? பரலோக ராஜ்யம், பூலோக ராஜ்யம். பட் அந்த மாதிரி ஆன்சர் வரணும், அப்பதான் கிளாஸ் கலகல கலன் போகும் இல்லைங்களா? அப்போ பிரதர் ட்ரை பண்றார். ஆனா ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கு, பரிபூர்ண மனுஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ராஜ்யம். என்ன ராஜ்யம் சொல்லுங்க, எவை அந்த ராஜ்யம், எங்க எங்க இருக்குது? பூமியில எங்க தேவன் பண்ணிருந்தார் பரிபூர்ண மனுஷங்கள் கொண்டு ராஜ்யம்? அதுல ராஜாக்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா? பிரதர் மறுபடியும் கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்க. கரெக்ட். முதல் ஒரு ராஜ்யம் எங்க பாக்குறோம், பரிபூர்ண மனுஷங்களை கொண்டு. எஸ், வெரி குட் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்துல தேவன் சொல்லி ஏற்பட்டிருந்தார். ஆதியாகமம் 1:26 பாரு.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள்.
பாருங்க, தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? தமது சாயலையும் தமது ரூபத்தின் படி பரிபூர்ண மனுஷனாங்க ஆதாம தேவன் அங்க சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த என்ன சொல்றாரு, அவர்கள் இந்த பூமியில் இருக்கிற பறவைகள் அப்புறம் பிராணிகள் மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண கடவர்கள், ஆளக்கடவர்கள். சொன்னா யார் தான் ஆளுவார்கள், ராஜாக்கள் ஆளுவார். அப்போ அந்த முதல் மனிதன் மற்றும் அவருடைய துணை ஏவார் இல்லைங்களா, இவங்க ரெண்டு பேருமே பரிபூர்ணமான சாயல்ல மாம்சீக சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாங்க. சகல்ல சிருஷ்டிகளின் மேலையும் அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருந்தார், அதிகாரம் கொடுத்திருந்தார். இன்னொரு வசனம் படிக்கலாம், சங்கீதத்துல 8:5 படிக்கலாம். சங்கீதம் 8:5
நீர் அவனை தேவதூதரிகம் கற்று தெரியவனாக
கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்ணீங்க, நீங்க முடி சூட்டினீங்க. முடி எது குறிக்குது, கிரீடம், கிரவுன் இல்லைங்களா, பாருங்க ராஜரீக அதிகாரம். அப்போ அது குறிக்குது. அப்போ அந்த முதல் மனிதனாகிய ஆதாம் மற்றும் ஏவாள் அவங்களை தேவன் பரிபூர்ணமான மாம்சத்துல சிருஷ்டித்து இந்த பூமியின் மேல அவங்களுக்கு அதிகாரம் உள்ள ராஜாக்களை அவங்கள நியமிக்கணும். முதல் பரிபூர்ணமான மனுஷங்களை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யமே எங்க இருந்துச்சு பாக்குறோம், ஏதேன் தோட்டத்துல, புரியுதுங்களா? அப்ப இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேற ஆரம்பிச்சாச்சு, புரியுதா? இப்போ ஏன் வந்து சகரியா திரும்பினார் அப்படின்னா எங்க திரும்புறார், அவரு வரலாற்று சுவடுகள்ல திரும்பணும். இந்த தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்கணும்னா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க, ஏதேர்லிய முதல் என்கல ராஜ்யம், பரிபூர்ண மனுஷன் ஆதாம், பரிபூர்ண ஏவால் இவங்களை கொண்டு அங்க ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா நமக்கு அந்த சோக கதை தெரியும். இந்த ராஜ்யம் பத்தி பேசினா உடனே என்ன சொல்லுவோம், அந்த ராஜ்யம் ரொம்ப சீக்கிரமா இல்லைங்க, எப்பதான் அந்த பழம் சாப்பிட்டாரோ அவள் தான் ராஜா, ராஜா இல்ல இல்லைங்க. அப்ப அந்த ராஜ்யமே அங்க இருந்து காணாமல் போய் அவர் இடத்துல எடுக்கப்பட்டது பார்த்தோம். எப்போ தேவனுடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்படியாம அவரு பாவம் செய்தாரோ அப்பயே இந்த பரிபூர்ணமான ராஜ்யம் அங்க இல்லாமல் போச்சு. ஆனா ஒண்ணு, அந்த முதல் வெண்கல பர்வதம் எங்க இருந்துச்சு பாக்குறோம், ஏதேன் தோட்டத்துல அங்க இருந்து. இப்போ இரண்டாவது வெண்கல பர்வதம் பரிபூர்ண மனுஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இரண்டாவது ராஜ்யம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எங்க எப்போ வரும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், பட் நீங்க ரீகலெக்ட் பண்ணி முதல் உலகத்துல வருதா, இரண்டாம் உலகத்துல வருதா, மூன்றாம் உலகத்துல வருதா? மூன்றாம் உலகத்துல எந்த வழியில வருது, முதல் வழியா, இரண்டாவது வழியா, மூன்றாவது வழியா? மூன்றாவது உலகத்துல கண்டிப்பா எந்த வழியில தான் வரணும், மூன்றாவது. முதல் மூன்றாம் வழி என்ன வழி பார்க்கிறோம், பெரும்பாதையான வழி, பெரும்பாதைய பரிசுத்த வழி இல்லைங்களா. அப்ப மூன்றாம் உலகத்துல அந்த பெரும்பாதையான வழியில தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் போது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் எல்லாம் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வரப்பட்டு பரிபூர்ணமான மனுக்குலத்தை வச்சுட்டு அங்க தேவனுடைய ராஜ்யம் எங்க வரும். ரொம்ப எக்ஸாக்டா சொல்ல போனா கிறிஸ்துவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சி முடிவுக்கு வந்து, அது இல்ல கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இல்ல, மாறாக நம்ம மத்தேயு 25 அதிகாரத்துல ஒரு ஊமையில படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டுச்சு, அப்புறம் ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க, உடனே அங்க சிங்காசனத்துல வீட்டு எடுக்கிறவர் என்ன பண்ணார், செம்மறியாடு செம்மறியாடெல்லாம் வலது பக்கம், வெள்ளாடெல்லாம் எடுத்து போக்கும். அப்ப வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொன்னார், வசனம் படிங்க நீங்க மத்தேயு 25:34.
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
பாருங்க. என்ன சொல்றாரு, வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யம். எந்த ராஜ்யம், அது எங்க நடக்கும், சாட் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. 1000 வருட அரசாட்சி முடியும் போது இந்த வார்த்தை சொல்றார், அப்பதான் இந்த உலக ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு முடிவுக்கு வருது. அப்ப அவங்க அவங்களுடைய கிரியைகளின் படி அவங்களுக்கு பலன் அளிக்கிறார், பலன் அளிக்கும் போதே செம்மறியாடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிச்சு ராஜ்யத்துல சத்தியத்தின் படி அவங்க தங்களுடைய குண லட்சணங்களை மாற்றிக்கொண்டா கீழ்படுகிற ஜனங்கள் அவங்க தான் செம்மறியாடு. அவங்களை பார்த்து சொல்றாரு, இதோ அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க நீங்க, அந்த ராஜ்யம் எங்க வருது, நாயரோட அரசாட்சி முடிஞ்சிட்டு அப்புறம் ஆரம்பிக்குது யுகா யுகங்கள். அந்த யுகத்துல யார் தான் இருப்பாங்க பார்க்கிறோம், பரிபூர்ணமான மனுக்குலம், தேவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிற மனுக்குலம், அவங்க அந்த ராஜ்யத்தை அங்க சுதந்திரிச்சு கொள்வாங்க. இதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 கூட நம்ம படிக்கிறோம், வசனப்பட்டு வெண்கல பர்வதம், அதாவது பரிபூர்ணமான மாம்ச சரீரத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களை வைத்து உருவாக்கப்படுகிற அந்த இரண்டாவது ராஜ்யம் அது எங்க இருக்குது பார்க்கிறோம், யுகா யுகத்துல அங்க தேவன் அங்க ஏற்படுத்திருக்கிறார். வெண்கல பர்வதம் சகரியா பார்க்கிறார், அதுல ஒண்ணு எங்க இருக்குது, ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. ஆனா இரண்டாவது ராஜ்யம் எங்க வரும், 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பரிபூர்ணமாக்கப்பட்ட மனுஷங்களை வைச்சிட்டு தேவன் உருவாக்குற அந்த யுகா யுகத்துல அங்க இருக்கும் பார்க்கிறோம். சோ இதுதான் அந்த ரெண்டு வெண்கல பர்வதம் அவர் அங்க பார்க்கிறார். இப்போ கண்டிப்பா பர்வதங்கள் கீழே என்னதான் இருக்கும், பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு. அப்ப அவர் திரும்பி பார்க்கிறார் இந்த ரெண்டு வெண்கல பர்வதம், இந்த ரெண்டு ராஜ்யங்கள். ஆனா இந்த ரெண்டு பர்வதத்துக்கு இடையில பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு எதை குறிக்கும் சொல்லுங்க சிஸ்டர். பாவ வாழ்க்கை. சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. என்ன சொன்னீங்க? காலங்கள். கரெக்ட். நமக்கு நல்லா தெரியுது ஒரு ராஜ்யம் எங்க இருக்குது, ஏதேன்ல இருந்துச்சு. இன்னொரு ராஜ்யம் எங்க வருது, 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில என்ன இருக்குது, ஒரு மிகப்பெரிய காலகட்டம் இருக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்குங்களா இல்லையா? ரெண்டு உடனுக்குடனே வருதா இல்ல? ஏதேன் எங்க, யுகா யுகம் எங்க, 1000 வருட அரசாட்சி முடிவு எங்க? இந்த ரெண்டு பர்வதத்துக்கு இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு எதை குறிக்குதுன்னா, இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களை அது அங்க குறிக்குது. நாம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த காலகட்டம் எவ்வளோ காலம் சொல்ல முடியுங்களா? எவ்வளோ காலம் இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில? ஆதாம் விழுந்து போற வரைக்கும், ஆதாம் விழுந்ததுல இருந்துட்டு அப்புறம் 1000 வருட அரசாட்சியின் முடிவு வரைக்கும். வெரி குட். கரெக்டா, எக்ஸாக்டா எவ்வளோ வருது பாக்குறோம், 7000 வருஷம். இந்த 7000 வருஷத்தை தான் நம்ம ஆதியாகமத்தில் எப்படி படிக்கிறோம், தேவன் 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் எப்படி இருந்தார். வசன படிங்க, ஆதியாகமம் 2:2 படிங்க.
தேவன் தாம் செய்த தம்முடைய விதியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி
பாருங்க, தேவன் ஓய்ந்திருந்த அந்த 7வது நாள் தான் இந்த 7000 வருஷம். அது 7000 வருஷம் தான், அந்த 7வது நாள் 7000 வருஷம் தாங்கிறதுக்கு ஆதார வசனம் எங்கேயாவது பைபிள்ல? யோபு புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 19வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு, 6 இக்கட்டுகள். ஆனா 7வதுல உங்களை பொல்லாப்பு தொடாத ஒரு பாதுகாப்பான ஒரு கார். அப்ப நமக்கு நல்லா தெரியும் இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எத்தனை வருஷம் தீமைக்கு அனுமதிச்சிருக்கிறார், 6000 வருஷம் தீமைக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆனா அந்த கடைசி 1000 வருஷம் வினாயிட்டு இருக்கோம் அங்க பூமியில, கிறிஸ்துவின் 1000 வருடம் அரசாட்சி அங்க வந்துட்டு பொல்லாப்பு மனுக்குலத்தை என்ன பண்ணாரு அங்க தீரா. சோ அப்ப அந்த 6+1, 6 எதை குறிக்கனா, ஒரு ஆயிரமும் ஒரு இக்கட்டு. 6 இக்கட்டு 6000 வருஷம். அந்த 7வது 1000 வருஷம் ஒட்டுமொத்தமா 6+1 எவ்வளவு சொல்ற பாக்கலாம், 7000 வருஷம். சோ இந்த 7000 வருஷங்கள் கொண்ட அந்த மிகப்பெரிய கால பகுதி அதுதான் ஆதியாகமத்துல தேவன் ஓய்ந்திருந்த அந்த 7வது நாள். சோ இந்த 7000 வருஷம் கால பகுதி தான் எங்கிருந்து எது வரைக்கும் இருக்குது பாக்குறோம், இந்த ரெண்டு வெண்கல பர்வதத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு. ஏதேன்ல பரிபூர்ணமா அந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, ராஜ்யம் இருந்துச்சு, வெண்கல பர்வதம். தப்பு செஞ்சார் அந்த ராஜ்யம் போச்சு, அந்த 7000 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 7000 வருஷம் எங்க முடிவுக்கு வருதுன்னா, கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியோடு அங்க முடிவுக்கு வருது. அதற்கப்புறம் பார்க்கிறோம் இந்த யுகா யுகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல மனுக்களை வந்துட்டு பரிபூர்ணமா அங்க சுதந்திரிப்பாங்க. அப்போ நம்ம அதை ஒரு படமா போட்டோம்னா, இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கு. அங்க சகரியா திரும்பி பார்க்கிறார், பார்க்கும் போது ரெண்டு வெண்கல பர்வதம். இது வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல பரிபூர்ண மனுஷன் ஆதாம் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம். இது வந்துட்டு அங்க 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் யுகா யுகத்துல வரக்கூடிய பரிபூர்ண மனுஷங்கள் சீருக்கு கொண்டு வரப்பட்ட மனுக்குலத்தை வச்சு ஸ்தாபிக்கிற ராஜ்யம். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு குறிக்கிறது எது குறிக்குது பாக்குறோம், இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு இடைப்பட்ட காலகட்டம் 7000 வருஷத்தை அங்க குறிக்குது நம்ம பார்க்கணும். சோ இந்த பள்ளத்தாக்கு தான் நீதிமொழிகள்ல வேறு விதமா அழைக்கப்படும். எங்க நீதி மன்னிக்கணும், ச
சங்கீதம் 23:4 வசனம் படிங்க.
பாருங்க
என்ன பள்ளத்தாக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கு. எப்படி சொல்லலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கு? இந்த பள்ளத்தாக்கு இந்த 7000 வருஷ காலம் மரண இருளின் பள்ளத்தாக்கா? ஆமா, ஆதாமின் மூலம் மனுக்குலத்தின் மேல வந்துட்ட பாவம், அதன் மூலம் வந்துட்ட மரண சாபம். இந்த சாபத்துக்குள்ளேயே தான் யார் இருக்கிறாங்க பாருங்க, மனுக்குலம் இருக்கிறாங்க. இந்த 7000 வருஷம் முதல் 6000 வருஷம் அந்த மரணத்துக்குள்ள முழுகிறாங்க. அந்த கடைசி 1000 வருஷத்துல அந்த மரணத்துக்குள்ள இருந்து கொண்டு வர மீட்கப்படுறாங்க. ஆனா கூட இதுல தான் இருக்கிறாங்க. மரணம் எப்பதான் கடைசியா எடுத்து போடப்படுறது பாக்குறோம், 1000 வருட அரசாட்சியின் முடிவுல தான். சோ அப்ப அந்த 7000 வருஷ காலகட்டம்ங்கிறது இந்த மனுக்குல மரணத்தின் பிடியில் இருக்கிற அந்த மரண இருளின் பள்ளத்தம். இந்த பள்ளத்தாக்கில தான் பாக்குறாரு சகரியா. என்ன வருது பாக்குறோம், 4 ரதங்கள். அப்போ இந்த 7000 வருஷ காலகட்டத்துல தான், இந்த காலகட்டத்துக்குள்ளாகத்தான் ஒரு 4 ரதங்கள் வெளிவருது இந்த காலகட்டத்துக்குள்ள இருந்து. சோ அப்போ இந்த அந்த 4 ரதங்கள் இது எதை குறிக்கும்? இதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி. அப்போ இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா, வெண்கல பர்வதம் பரிபூர்ண மனுஷங்களை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ரெண்டு ராஜ்யம், ஒன்னு ஏதேன் தோட்டத்துல, இன்னொன்னு 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் யுகா யுகத்துல இடையில இருக்கிற பள்ளத்தாக்கு. இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டம் அது எவ்வளவு வருஷம், 7000 வருஷம் பார்க்கிறோம் நாமோ. அந்த 7000 வருஷம் அது மரண இருளுள்ள மனுக்குளம் இருந்தா மரண இருளின் பள்ளத்தாக்கு. நான் பார்க்கணும் இந்த பள்ளத்தாக்குல இருந்தா அந்த 4 ரதங்கள் ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த 4 ரதங்கள் வந்துட்டு எதை குறிக்கும்? வசனம் படிங்க 2-3 வசனம்.
முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியாக சிவப்பு குதிரைகளும்.
இது எப்படி படிக்கணும்? நான் கடைசி வார்த்தை மாத்திரம் வேற மாதிரி. நான்காம் ரதத்தில் எப்படி இருக்குது? புள்ளி புள்ளியான குதிரைகளும் அப்புறம் சிவப்பு நிற குதிரைக்கும். அப்படி படிச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா புரியும். இங்கிலீஷ்ல அண்ட் வார்த்தை அங்க வருது நம்ம பார்க்கணும். சோ அப்போ இந்த 4 ரதங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். முதல் ரதத்துல சிகப்பு குதிரை, இரண்டாவது ரதத்துல கருப்பு குதிரை, மூணாவது ரதத்துல வெள்ள குதிரை, நான்காவது ரதத்துல இரண்டு விதமான குதிரைகள், புள்ளி புள்ளியான குதிரை அப்புறம் சிகப்பு குதிரை. சோ இந்த ரதங்கள் என்ன, இந்த ரதங்கள் என்னன்னு பார்க்கும் போதே இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல இந்த ரதம் ஒரு ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரதத்துக்கு ஒரு வரிசை தேவன் சொல்லியிருக்கிறார். எப்படி வரிசை சொல்லியிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் என்னது? சிகப்பு குதிரை. செகண்ட் என்னது? கருப்பு. தேர்ட் என்னது? வெள்ள. மூணாவது புள்ளி புள்ளி பிளஸ் சிகப்பு. முதல்ல ஒரு வரிசையில இங்க சொல்லப்பட்டிருக்கிறார். நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த வரிசைகளுக்குள்ள வந்துட்டா கூட ஒரு ஒரு ரதத்துல இருக்க குதிரைக்கும் ஒரு ஒரு கலர், வெவ்வேறு நிறங்கள்ல அங்க இருக்கிறதான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ரதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வரிசை அது என்ன நாம கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல இந்த ரதங்கள்ல கூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளுடைய வேறுபட்ட நிறம் இது கூட நாம அங்க கண்டுபிடிக்கணும். சோ இதெல்லாம் எதை குறிக்குது? அதுதான் கேக்குறார் யார், சகரியா. ஆண்டவனே இதெல்லாம் சத்தம் நாம கேக்குறோம் இன்னைக்கு. அப்போ தேவன் கிட்ட தாழ்மையா அவருடைய வசனங்கள்ல போய் சேரும் போது கண்டிப்பா இதற்கான பதில் வந்து அங்க நம்ம கிடைக்கும். அப்ப சக்ரியா கேட்கிறார், சக்ரியாக்கு என்ன பதில் வருது அங்க தீர்க்க தரிசனத்துல 5 வசனம். அந்த தூதன் சொல்றா சக்ரியாவுக்கு பிரதியுத்தரமாக,
இவைகள் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றான்.
பாருங்க, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். புரியல இல்லைங்களா? 4 ரதம் கலர் கலரா வருது. 4 ரதங்கள் எதை குறிக்குதுன்னு கேட்டா, இது தேவனுடைய சமூகத்திலிருந்து கிளம்புதாமா, தேவனுடைய சமூகத்திலிருந்து கிளம்புற வானத்தினுடைய 4 ஆவிகள். என்ன வார்த்தை இது? ஆவிகள். ஆவிகள் சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த 4 ரதங்களும். அப்போ பைபிள்ல இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசன பகுதி. என்ன பாஷையை பயன்படுத்தணும்? எபிரேயம் பாஷை. சோ இந்த ஆவிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதற்கு அந்த மூல பதம் எபிரேய வார்த்தை, என்ன வார்த்தைன்னா ருவாக். தெரியும் நமக்கு ஆத்மா சப்ஜெக்ட்ல பாத்துருவோம் ருவாக். அப்போ ருவாக் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்? எபிரேயா அந்த டிக்ஷனரியில போய் பார்க்கும்போது பிரெத் ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ சுவாசம், ஜீவ சுவாசம். அப்போ அது வானத்தினுடைய நான்கு ஆவிகள், நான்கு ருவாக், அதாவது ஜீவ சுவாசம் காற்று அப்படி சொல்லும் போது இது எதை குறிக்குது? இன்னொரு இடத்துல வசனம் நீங்க படிங்க, யோபுல 12:10.
சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது.
பாருங்க மறுபடியும் படிங்க சிஸ்டர்.
சகல பிராணிகளின் ஜீவனும்,
சகல பிராணிகளின் ஜீவனும், அப்புறம்
மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும்.
மாம்சமான சகல மனுஷருடைய அந்த ஆவி கூட ருவாக்தான். அந்த ஆவி எதை பத்தி பேசுது? ஜீவ சுவாசம். எல்லா மாம்சமான மனுஷங்கிட்டையும் இருக்கிற அந்த ஜீவ சுவாசம், அதே ஜீவ சுவாசம் தான், அதே ருவாக் தான் இங்கே கூட பயன்படுத்தப்பட்டிருக்கார். வானத்தின் நான்கு ஆவிகள். சோ இப்ப இந்த வானத்தின் நான்கு ஆவிகளை இந்த நான்கு ரதங்களோட எப்படி பொருத்தி பார்த்து அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை நாம புரிஞ்சு கொள்றது. அது மாத்திரமல்ல, என்ன க்ளூ நமக்கு இருக்குதுன்னா, இந்த நான்கு ஆவிகளும் எங்க இருந்து புறப்படுதாமா? தேவனுடைய சமூகத்துல இருந்து புறப்படுது. அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்போ இது எதுக்கு அடையாளமா இருக்கு? நமக்கு ஒரு ஜீவ சுவாசம் தெரியும் தேவன் பயன்படுத்தினார். எங்க பயன்படுத்தினார்? ஆதாம் கிட்ட. தமது சாயல்ல தமது ரூபத்தின்படி பரிபூர்ண ஆதாமனுடைய மாம்ச சரீரத்தை சிருஷ்டித்து தேவன் என்ன பண்ணார்? ஜீவ சுவாசத்தை யார் நாசில ஊதுறார்? ஆதாம் நாசில அங்க ஊதுறார். சோ ஒரு ஜீவ சுவாசம் நமக்கு அங்க தெரியும், ஆனா இங்க எவ்வளவு இருக்குது? நான்கு ஜீவ சுவாசம் இருக்கு. அப்ப ஒரு ஜீவ சுவாசம் அது ஏதேன்ல ஆதாம் கிட்ட தேவன் அங்க ஊதினார். ஆதாம் என்னானார்? ஜீவ ஆத்மா ஆனார். ஆனா நமக்கு இன்னும் நல்லா தெரியும், இதே ஆதாம் மூலம் தான் இந்த பூமியினுடைய எல்லா மனுக்குளத்தையும் தேவன் கூட்டம் பண்ணார் இல்லைங்களா? வசனம் நீங்க படிங்க, அப்போஸ்தல் 17:26. வசனம் போதும். அப்போ இந்த பூமியில மனுஷங்களா இருக்கிற எல்லாருமே யார் மூலத்தான் வந்தாங்க பார்க்கிறோம்? ஆதாமின் மூலம். அப்ப என்ன ரொம்ப சிம்பிள், நம்ம பார்க்கிறோம் தேவனே அந்த ஜீவ சுவாசத்தை யார் நாசில் மாத்திரம் ஊதினார்? ஆதாம் நாசில் மாத்திரம் ஊதினார். ஆனா அங்கிருந்து தான் என்னாவது பார்க்கிறோம் எல்லா ஜனங்களும். அப்ப அதே ஜீவ சுவாசம் எங்க எல்லாம் செயல்படுத்த பாக்குறோம்? இன்னைக்கு இருக்கிற பூமியில இருக்க எல்லா ஜனங்களுக்கிட்டையும் அங்க செயல்படும். சோ அப்போ இந்த நான்கு வானத்தின் நான்கு காற்றுகள், நான்கு ஆவிகள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த என்ன சொல்லலாம், ஆதார வார்த்தை வந்துட்டு ருவாக்கு. ருவாக்குன்னு சொல்லும் போது ஜீவ சுவாசத்தை குறிக்குது. அப்ப இது என்ன அர்த்தத்துல இது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த ஜீவ சுவாசம் ஆரம்பத்துல தேவன் ஆதாமுக்குள்ள ஊதினார். அப்படி ஆதாமுக்குள்ள ஊதப்பட்ட ஜீவ சுவாசம் ஒட்டுமொத்த மனுக்குலம் ஆனாங்க. அந்த மனுக்குலத்துல இருந்து நான்கு பிரிவுகள் உருவாகிறத இந்த நான்கு ஆவிகள் குறிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆதாமினுடைய சந்ததியில இருந்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது உருவாகிற நான்கு வகுப்பாரை இந்த வானத்தின் நான்கு ஆவிகளும் குறிக்குது. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். வானத்தின் நான்கு ஆவிகள் எதை குறிக்குதுன்னா, ஆதாமின் ஆதாமில் தேவன் கொடுத்தாரு, அவன் மூலம் சகல மனுக்குலமும் வந்தாச்சு. இந்த சகல மனுக்குலத்துல இருந்துட்டு உருவாக போகிற நான்கு வகுப்பார்,
நான்கு கிளாஸ் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள, இந்த வானத்தின் நான்கு ஆவிகளும் அங்க குறிக்கிறது பார்க்கும். ரொம்ப முக்கியமா அந்த நான்கு ரதங்கள். சோ அப்ப அந்த நான்கு ரதங்கள் சிம்பிளா நம்ம பார்க்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு வெண்கல பர்வதங்களுக்கு இடையில இருக்கிற பள்ளத்தாக்குல வருது. அப்ப இந்த ரெண்டு ராஜ்யங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த மனுக்குலத்திலிருந்து தேவன் பிரித்தெடுக்கிற நாலு வகுப்பார். அவ்வளவுதான் இந்த நான்கு வகுப்பார். நாட்டிலும் யாருடைய சுவாசம் தான், தேவனுடைய அந்த சுவாசத்தை வச்சுதான் இவங்க அடையாளம் சொல்றாரு, இவர்கள் வானத்தின் நான்கு ஆவிகள். இந்த மனுக்குலத்திலிருந்து தேவன் பிரித்தெடுக்க போகிற நான்கு, அதாவது நான்கு வகுப்பார், நான்கு வகுப்பார அது அடையாளமாக அங்க குறிக்கிறது. இப்ப நாம இந்த நான்கு ரதங்கள், ஒவ்வொரு ரதமும் யார் யாரை குறிக்குது, எப்படிப்பட்ட வகுப்பார குறிக்குது. அது மாத்திரமல்ல, அந்த ரதங்கள் ஒரு வரிசையில வருதா சொல்லப்படுது. சோ அப்ப அந்த வரிசை கூட எதை குறிக்கும், இது நாம பார்க்கணும். அப்ப பார்க்கும் போது வசன படிங்க, ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிரகரியா.
முதல்ல
என்ன குதிரை நாம பாக்குறோம், அந்த கருப்பு குதிரைகள் வட திசை நோக்கி அங்க போச்சு. முதல்ல ஒரு குதிரை ஒரு ரதம், அது ஒரு திசை நோக்கி அங்க போச்சு. இது நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க அந்த கலர் பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அந்த ஒரு ஒரு குதிரைகளும் ஒரு ஒரு நிறத்துல அங்க இருக்கு. இந்த நிறத்தினுடைய விசேஷம் என்ன, வேற எங்கேயாவது குதிரைகள் கலர் கலரா வருது பாத்துருக்கீங்களா பைபிள்ல? கரெக்ட், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆறாம் அதிகாரத்துல அந்த ஏழு முத்திரைகள், அந்த முத்திரைகளை ஒரு ஒரு முத்திரையா உடைப்பார் யோவான். அப்ப உடைக்கும் போது முதல் நான்கு முத்திரையும் உடைக்கும் போது ஒரு ஒரு முத்திரையிலும் ஒரு ஒரு குதிரை அங்க வரும். வசனம் படிங்க நீங்க, ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். முதல் முத்திரை உடைக்கும் போது என்ன குதிரை? வெள்ளை குதிரை. அப்புறம்
அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் இரண்டாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன், அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு.
ஆமா, அங்க பாக்குற வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் முத்திரை உடைச்சவன்னா வெள்ளை குதிரை, செகண்ட் முத்திரை உடைச்ச உடனே சிகப்பு குதிரை, மூணாவது முத்திரை உடைக்கும் போது கருப்பு குதிரை, நாலாவது முத்திரை உடைக்கும் போது மங்கின நிறம் உள்ள குதிரை அங்க வரும். அங்கேயும் கூட குதிரைகள் தான், வரிசையா தான் வருது. நிறங்கள் கூட போக போக என்ன ஆகுது, அங்க மாறுது இல்லைங்களா? வெள்ளை, அப்புறம் சிகப்பு, அப்புறம் அட்டர் டார்க்னஸ் கருப்பு, அப்புறம் செத்த கலரு, மங்கின நிறம் போற ஒரு குதிரையே நான் போக போக அந்த கலர் ரொம்ப மோசமா மாறுது, ரொம்ப மோசமா மாறுது. சோ அப்ப அந்த குதிரைகள் அதனுடைய கலர்கள் கூட ஒரு விசேஷமான சத்தியத்தை அங்க சொல்லுது. அதாவது ரொம்ப சிம்பிளா நம்ம எதை சொல்லலாம், இப்ப உங்களுக்கு சும்மா மேலோட்டமா சொல்லலாம்னா, அந்த உண்மையான சபையில நாளுக்கு நாலு அந்த சத்தியம் என்ன மாதிரி கள்ள சத்தியமா மாறி போச்சு. ஆரம்பத்துல இந்த சத்தியம் எப்படி இருந்துச்சு, வெள்ள வெளின்னு குதிரை, ஆனா அப்புறம் கொஞ்சம் கள்ள சத்தியம் செகப்பு, அப்புறம் என்னாச்சு கருப்பு, ஃபுல்ல கள்ள சத்தியம், அப்புறம் மங்கின நேரம், சத்தியமே இல்லை அசத்தியம் தான். சோ அது அந்த கலர் மாறுவது அங்க நம்ம பார்க்க போது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அங்க, அதே போலதான் இங்க. ஆனா இங்க அந்த வரிசை மாற்றப்பட்டது, முதல் குதிரை சிகப்பு, செகண்ட் கரு, அப்புறம் வெள்ள, அப்புறம் ரெண்டு விதமான குதிரை. சோ அப்போ இந்த நிறம் எதை குறிக்குதுன்னா, அதுல சில விசேஷமான அந்த காரியங்கள் இருக்கு. அந்த நிறத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த வகுப்பார் எப்படிப்பட்ட வகுப்பார். அந்த நிறம் எதுக்கு உதவுதுன்னா, அந்த ரதங்கள் குறிக்கிற வகுப்பாரினுடைய குணாதிசயம், அந்த வகுப்பார் எப்படிப்பட்ட வகுப்பார் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நிறம் தான் நமக்கு அங்க முக்கியமாக உதவி செய்யுது. அது மாத்திரமில்ல, இந்த ரதங்கள் கூட பைபிள் எதை குறிக்குது அது நம்ம பார்க்கணும். பைபிள்ல இந்த ரதங்கள் எதற்கு அடையாளம், பொதுவா ரதத்துல எத்தனை பேர் போவாங்க, ஆறு குதிரை கூட்டிட்டு சிங்கிளா போனா நல்லா இல்ல, ஓவர் செலவு. அப்போ ரதத்துல எல்லாம் எத்தனை பேர் போவாங்கன்னா நிறைய நிறைய ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க, ஒரு குரூப் தான் போகும். ரதம்னாலே எப்படித்தான் இருக்கும், அது ஒரு குரூப் தான் போகும். சோ அப்ப இந்த ரதங்கள் வேதத்துல எதுக்கு அடையாளம்னா, வகுப்பாரை குறிக்குது, குரூப் வகுப்பா கிளாஸ் இவங்களை குறிக்குது. சோ அப்ப இங்கே கூட இந்த நான்கு ரதங்களும் நான்கு வகுப்பாரை குறிக்குது. இந்த நான்கு வகுப்பாரை எங்கிருந்து தான் வராங்க பார்க்கிறோம், மனுஷ ஜாதியிலிருந்து தான். எப்ப வராங்க, இந்த 7000 வருஷம் காலத்துக்குள்ள இருந்துட்டான் தேவன் அவங்களை பிரிச்சு எடுக்கிறார். சோ இந்த நான்கு வகுப்பார்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குதிரையினுடைய நிறம் வந்து நமக்கு அங்க முக்கியமா இருக்கு. இப்ப நாம அந்த ஆராய்ச்சி நம்ம போலாம். சரி, இப்போ ஒரு ஒரு ரதமும் யார குறிக்குது, எப்படிப்பட்ட வகுப்பார அங்க குறிக்குது. முதல் ரதம் நம்ம படிக்கலாம், வசனம் சகரியா 6:2 வசனம். ஆமாம், முதலாவது ரதத்துல நாம அங்க பாக்குறோம் யார் போறாங்க, சிவப்பு குதிரைகள் அங்க வரும். அப்போ இந்த வரிசையில முதல்ல வர ரதத்துல என்ன குதிரைகள் இருக்குது, அப்ப இது யாரை குறிக்கும் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த காலத்துல முதல் முதல் உருவாகக்கூடிய வகுப்பாரை குறிக்கிறாங்க. யாரு, இந்த சிகப்பு நிற குதிரைகள் பூட்டின ரதம் தேவனுடைய திட்டத்துல காலத்தின்படி பார்க்கும் போது முதல் முதல்ல ரெடியாகக்கூடிய வகுப்பார். இவங்க யார், இவங்களை நாம எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, அப்படி பார்க்கும் போது அந்த கலர் பயன்படுத்தும். என்ன கலர், சிகப்பு. அப்ப பைபிள்ல சிகப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு, ஒரு வசனம் படிங்க நீங்க, என்ன ஆகமத்துல 19:2-3 வசனங்கள். இங்க ஒரு பலி செலுத்தப்படுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்த போது, சரிங்களா. ஆனா இந்த ஒரு பலி ரொம்ப விசேஷமான பலி. இந்த பலிக்கு எப்படிப்பட்ட விலங்கு செலக்ட் பண்றார் தேவன், என்ன சிகப்பு, சிகப்பு என்ன அது, காளையா ஆடா இல்ல என்ன வார்த்தை வருது, சிகப்பு கிடார், இங்கிலீஷ்ல ரெட் ஹைபர் சொல்லுவோம், சிகப்பு கிடாரி நீங்க செலக்ட் பண்ணுங்க, எலியேசர் கிட்ட கொடுத்துருங்க. எலியேசர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிகப்பு கிடாரிய பொதுவா பலிகள்லாம் எங்க கொடுப்பாங்க, பாவனி வாரண பலியில பார்த்தோம், எங்க கொடுப்பாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளயா வெளியவா, இப்படின்னு தான் உள்ள கொடுப்பாங்க. அதான் உள்ளுக்குள்ள ஒரு தகன பலி இருக்குது, அப்ப உள்ளுக்குள்ள ஒரு தூப பீடம் அங்க இருக்கு. அப்ப பலிகள்லாம் எங்க கொடுக்கணும், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள. ஆனா இங்க இருக்கிற பலி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இல்ல, எங்க கொடுக்கணும், பாளையத்துக்கு புறம்பு வெளிய, அவுட் சைட் த கேம்ப் இவங்க இந்த பலி கொடுக்கும். இது ஒரு விசேஷமான பலி, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள கொடுக்கப்படுறது இல்ல, பாளையத்துக்கு புறம்பு. ஆனா இது எப்படிப்பட்ட பலினா, இதுக்கு பேர் என்ன, அது சிகப்பு கிடாரி என்று பார்ப்போம். இந்த சிகப்பு கிடாரியை பலியிடுவாங்க, அதை எரிச்சிடுவாங்க, அதனுடைய சாம்பலை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விசேஷமான இடத்துல வச்சிருவாங்க. அப்ப இந்த சடலத்துக்கிட்ட தீட்டு பட்டு சடலத்துக்கு பக்கத்துல போய் தீட்டு படுற அந்த ஜனங்கள் அவங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவார்னா, எலியேசர் இந்த சிகப்பு கிடாரியினுடைய சாம்பல் எடுத்து தண்ணியில கலக்கி அதோ ஈ சோப்புங்கிற ஒரு செடினால எடுத்து அப்படி தொழிச்சார்னா அந்த தீட்டுல இருந்து அவங்க பரிசுத்தம் ஆக்கப்படுவாங்க. இந்த விவரம் வந்து நீங்க என்னாகுமோ 19:9 வசனத்துல நீங்க படிக்கலாம், படிங்க. தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று அந்த சாம்பல் சிகப்பு கிடாரியுடைய சாம்பல் காக்கப்படும். சோ அப்போ இந்த சிகப்பு கிடாரி இது ஒரு பலியை குறிக்குது, ஒரு விசேஷமான பலி. அந்த பலி எப்படிப்பட்ட பலினா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள செயல் செலுத்தப்படாமல் பாளையத்துல
அங்க செலுத்தப்படும். அப்ப இந்த ஆசாரிப்பு கூடாரம் எதற்கு உண்மையிலே அடையாளம் பார்க்கும் போது அந்த தேவனுடைய சபைக்கு அங்க அடையாளம். ஆனா இது எதை குறிக்கணும், இது ஆசாரிப்பு கூடாரத்துல செலுத்தப்படுறது இல்ல, அதுல இருந்து ரொம்ப தூரமா வெளியே அப்படின்னா, இந்த சிகப்பு கிடாரி அதனுடைய பலி ஒரு விசேஷமான வகுப்பாரை குறிக்கிறது. அவங்க எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த சபை உருவாகுவதற்கு முன்னால ரொம்ப தூரத்துல ரொம்ப காலம் முன்னாடி தேவனுக்காக வாழ்ந்து அவருக்காக வைராக்கியமா நின்று தங்களுடைய பலிகளை ஏறெடுத்து மறிச்சு போன ஜனங்களை வகுப்பாரை இந்த சிகப்பு கிணாரி குறிக்கிறது நாம அங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன சொல்லலாம், ரொம்ப எக்ஸாக்டா சொல்லலாம்னா, இந்த சிகப்பு கிணாரி யாரை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வாழ்ந்த தேவனுடைய நீதிமான்கள் மனுஷர்கள், தேவனுக்கு பயந்த நீதிமான்களை அங்கு குறிக்குது. அதாவது சுவிசேஷ யுகத்திற்கு முன்னால வாழ்ந்து மறிச்ச ஒரு வகுப்பாரை குறிக்குது. இவங்களை குறிச்சு நாம எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11:35-37 வரைக்கும் நாம படிக்கலாம்.
அடிகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாழால் கற்கொண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், வெண்மையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு பிரிந்து
அதிகாரம் யாரை பத்தி பேசுது, எந்த வகுப்பார் பத்தி பேசுது, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பேரு, விசுவாச வீரர்கள் இல்லைங்களா, வாரியர்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துல உயர்ந்த ஜனங்கள் இல்லைங்களா. ரொம்ப கிளியரா சொல்லிட்டா இவங்களுக்கு என்ன பேரு, இவங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் செலக்ட் ஆகுறாங்க, ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரையில் உள்ள பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள். இவங்களுக்கு என்ன பேர், பைபிள்ல மூர்பிதாக்கள், ரொம்ப கரெக்ட் இல்லைங்களா. இவங்க தான் யாருக்கு முன்னால் வாழ்ந்தாங்க பார்க்கிறோம், ஏசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னால் வந்தாங்க, அதாவது சுவிசேஷ யுகத்துக்கு முன்னால் வந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலும் பலி இருந்துச்சு, ஆனா அந்த பலி பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்பட்ட ஒரு பலி. அப்படின்னா இந்த சபை உருவாவதற்கு முன் காலகட்டத்துல செலுத்தப்பட்ட பலியாக அங்க இருந்துச்சு. சோ அப்போ ஆபேல் துவங்கி யோவான் ஸ்நானகன் வரைக்கும், இயேசு கிறிஸ்து முதலாம் வரையில வர வரைக்கும் வாழ்ந்த அந்த நீதிமான்களை இந்த சிகப்பு கிடாரி அங்க குறிக்குது. சோ அப்போ அந்த முதல் ரதம் அதுல என்ன கலர் குதிரையை பூட்டப்படிச்சு பாக்குறோம், சிகப்பு நிற குதிரை. அப்ப இது ஒரு வகுப்பாரை குறிக்குது. இந்த வகுப்பார் இந்த 7000 வருஷ காலகட்டத்துல முதன் முதலா தேவன் இவங்களை என்ன பண்றார், இவங்களை தான் ரெடி பண்றார், உண்மைங்களா இல்ல, இவங்க தான் சபைக்கு முன்னாலேயே தேவன் இவங்களை என்ன பண்றார், ஒரு விசேஷமான வகுப்பாரா, ஒரு மேன்மையான உயிர் செல்தலுக்கு இவங்களை என்ன பண்றார், தேவன் தகுதி ஆக்குகிறார். இவங்க பழைய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா நல்லா கவனிக்கணும், மற்ற குதிரைகள் பத்தி பேசும் போது அந்தந்த குதிரைகள் எந்த திசையை நோக்கி போச்சுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த சிகப்பு குதிரை மாத்திரம் எந்த திசை நோக்கி போச்சுன்னு ஒரு திசையுமே அங்க சொல்லல். மசனா நீங்க அதை படிங்க, நீங்க மறுபடியும்
வெண்மை
கூட எங்க போச்சு, வட திசைக்கு இருப்பு அதுக்கும் டைரக்ஷன் இருக்கு. அப்புறம் புள்ளி புள்ளியான குதிரைகள் எங்க போகுது, தென் தேசத்துக்கு போகுது. அப்புறம்
சிகப்பு குதிரைகளும் என்றால் போய் பூமியிலே சுற்றி திரிய,
இந்த சிகப்பு இரண்டாவது சிகப்பு, இந்த சிகப்பு தான் சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் எந்த சிகப்பு பத்தி பேசவே இல்ல, அந்த முதல் சிகப்பு பத்தி பேசவே இல்ல. கருப்பு வடதேசம் சொன்னார், வெள்ளை அதுக்கு பின்னாலேயே போகுது சொன்னார், புள்ளி புள்ளி எங்க போகுதுன்னு சொன்னாரு, தென் தேசத்துக்கு சொன்னார். அந்த புள்ளி புள்ளியோட இருக்கிற சிகப்பு பூமிய
சுட்டி செய்யுது. ஆனா எந்த குதிரையை பத்தி பேசவே இல்லை. முதல்ல கிளம்பிச்சு பாருங்க அந்த சிகப்பு, அந்த குதிரை எந்த திசையில போச்சுன்னு அங்க சொல்லவே இல்லை. ஆனா இந்த திசை எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ரதமும் ஒரு ஒரு வகுப்பாரை குறிக்குது. அந்த குதிரைகள் ரதங்கள் செல்லக்கூடிய திசை அந்த சம்பந்தப்பட்ட வகுப்பார் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆனா இந்த முற்பிதாக்கள் குறிக்கிற இந்த முதல்ல செகப்பு குதிரை ரதம் எந்த திசைக்குமே போகல. இது எதை குறிக்குது அப்படின்னா, அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்துது. அது நம்ம சப்ஜெக்டினுடைய கடைசியா நாம அதை பார்க்கலாம். ஏன் இந்த சிகப்பு ரதம் போகிறதுக்கு எந்த திசையுமே அங்க சொல்லப்படல, அது நாம கடைசியா நாம பார்ப்போம். ஆனா அந்த முதல் ரதம், சிகப்பு குதிரைகள் பூட்டின ரதம் தேவனுடைய திட்டத்துல முதல் முதல்ல உருவாயிட்ட வகுப்பாரை குறிக்கிறது. அந்த வகுப்பாரை யார் பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள், மூர்பிதாக்கள், ஆபேல் துவங்கி யோவான் ஸ்நானகன் வரையிலான விசுவாச வீரர்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இப்ப நாம நெக்ஸ்ட் அடுத்த ரதத்துக்கு போலாம். சகரியா 6 இரண்டாவது வசனம், இரண்டாம் ரதத்துல என்ன குதிரைகள்? சோ இரண்டாம் ரதம் தேவ திட்டத்துல முற்பிதாக்களை தொடர்ந்து தேவன் பிரித்தெடுக்கிற வகுப்பாரை குறிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, அந்த குதிரையினுடைய கலர் வச்சுதான் கண்டுபிடிக்கும். குதிரையினுடைய கலர் என்ன பார்க்கிறீங்க? கருப்பு நிறம். அப்ப கருப்பு பொதுவா எதுக்கு அடையாளம்? கருப்பு மரணம், கரெக்ட், துக்கம், மரணத்தோடு சம்பந்தப்பட்ட நிறமாக அங்க இருக்குது. சோ அப்ப இந்த இரண்டாவது வகுப்பார் தேவ திட்டத்துல உருவாகிறாங்க. இவங்களுக்கும் மரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு, ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்கு. யார் அவங்க? மரணத்தோடு சம்பந்தம் உள்ள ஜனங்கள். எப்படிப்பட்ட மரணத்தோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு? வசனப்படிங்க, ரோமர் 6:3 வசனம்,
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று.
ஆமா, இவர்கள் யாரே? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்புறம் அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இந்த வகுப்பார் கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் ஏற்றவங்க. இவங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்கும் தொடர்பு அங்க இருக்குது. நம்ம பார்க்கிறோம் இவங்க யார் பார்க்கிறோம்? ரொம்ப கிளியரா சொல்லிட்டவங்க யார்? இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவருடைய சபை அங்கங்கள் தான் இந்த கருப்பு குதிரை. இந்த இரண்டாவது ரதம் வந்து அங்க குறிக்குது. நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு குறிச்சு, இவங்களுக்கும் அந்த மரணத்துக்கும் உள்ள தொடர்பு குறிச்சு மேலும் வாசிக்கலாம். கொலோசையர் 3:3
ஏனென்றால்
நீங்கள் மரித்தீர்கள். எப்படி? கிறிஸ்துவுக்கு உள் நீங்க மரிச்சீங்க. அவர் மரிச்ச மரணத்திலேயே நீங்களும் மரிக்க போறீங்க. அவங்களுடைய ஜீவன் யாருக்குள் மறைஞ்சிருக்குது? கிறிஸ்துவுக்குள் மறைஞ்சிருக்கு. இது ஒரு விசேஷமான வகுப்பார், இது ஒரு விசேஷமான உடன்படிக்கை செய்த வகுப்பார். இவங்களுடைய உடன்படிக்கை என்ன படிக்கிறோம்? என்ன உடன்படிக்கை? வசனம் படிங்க, சங்கீதம் 50:5, கரெக்ட், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணிட என்னுடைய பரிசுத்த வாங்கல். இவங்க பலியின் உடன்படிக்கை செய்த ஒரு வகுப்பார் நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய பலி எப்படிப்பட்ட பலி? வசனம் படிங்க, கரெக்ட், ரோமர் 12:1 வசனம் படிங்க. ரோமர்
12:1,
இவங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் அப்புறம் ரொம்ப முக்கியமா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுக்கிறோம். சோ இந்த இரண்டாவது ரதம் குறிக்கிற இரண்டாவது வகுப்பார் முற்பிதாக்களை தொடர்ந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் இந்த பூமியிலிருந்து பிரிச்செடுக்கிறான். இவங்கள் கருப்பு குதிரையின் மூலம் அடையாளம் காணப்படுறாங்க. அதாவது மரணத்துக்கும் இவங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. எப்படிப்பட்ட மரணம்னா, கிறிஸ்து இயேசு மரிச்சோம் மரணத்துக்கு ஒப்பான மரணம். அவருடைய மரணத்துக்குள்ளே இவங்களும் மூங்கி எழுந்து அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் மரித்தவர்களாக காணப்படுகிற ஜனங்கள். பலியின் உடன்படிக்கை செய்கிற ஜனங்கள், ஜீவ பலி செலுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைய இந்த இரண்டாம் வகுப்பாறு குறிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த இவங்களுக்கும் அந்த கருப்புக்கும் உள்ள அந்த தொடர்பு இன்னொரு இடத்துல படிக்கலாம். நீங்க அந்த கருப்பு நிறத்துல இருக்கிற அந்த குதிரை சபைய குறிக்குதா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, கருப்புக்கும் மரணத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ சபை கூட எப்படி இருக்கிறாங்க? அந்த ஒரு பலியினால உடன்படிக்கை செய்து அதன் மூலம் மறிச்சவங்களா இந்த உலகத்துக்கு காணப்படுறாங்க. ஓகே, ஆனா கூட நமக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நெருடல், என்னதான் இருந்தாலும் சபைக்கு என்ன கலர், கருப்பு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆனா வசனம் படிங்க நீங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுவோம், நமக்கு பிடிச்ச காரே இருந்தா சொல்லிடுவோம். நாம உன்னத பாட்டுல 1 Kings 5:6 படிங்க. நான் கருப்பா இருந்தாலும் உன்னத பாட்டுல அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் கருப்பு தான் ஆனா கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன். நான் ஏன் கருப்பு தெரியுங்களா? வசனப்படுங்க,
என்ன
கருப்பா இருக்கனா, வெயில மேல பட்டுச்சு. ஏன்னா வெயில் அது சபையின் மேல படுது, அந்த வெயில் படுறதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆனா கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க சரிங்களா? இது சபையினுடைய அந்த குணாதிசயத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப இவங்க அந்த கருப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணமா சொல்லிட்டாங்க, வெயில் என் மேல பட்டுச்சு. வெயில் எங்க படிக்கிறோம்? மத்தேயு 13:5 விதைக்கிறவன் ஊமையில 5:6 படிங்க. கருப்பாறை மேல விழுந்துச்சு சில விதை, அது என்னாச்சு உடனே கொஞ்சம் முளைச்சது.
வெயில்
ஏறின போதோ அந்த
அந்த
ஊமையில அந்த வெயில் எதுக்கு அடையாளமா இருக்குது? வசனம் 20:21 படிங்க. அந்த ஊமையில அந்த வெயில் எதுக்கு அடையாளமா இருக்குது?
விதைக்கப்பட்டவன்
நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அவருக்கு என்ன ஆயிட்டு, அந்த கற்பாரின் மேல் விழுந்த விதை மண் அதிகமா இல்ல, அதனால உடனே என்ன ஆச்சு, உடனே ஜோரா வந்துச்சு. ஆனா நாள் செல்ல செல்ல வெயில் சொல்லு அடிக்கும் போது உடனே என்ன ஆயிட்டது, பட்டு போய். அப்ப அது மாதிரிதான் இந்த வகுப்பா இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சத்தியம் கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எக்ஸ்பிரஷன் எல்லாம் இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். நமக்கு என்ன ஒரு ஒரு வியூ அப்படின்னா, அவர்கள் மூலம் கிளாஸஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உடனே சந்தோஷமாயிடுவாங்க, உடனே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க தேவனுடைய சத்தியத்தின் மேல. ஆனா வசனத்தின் நிமித்தம் என்ன பார்ப்போம், உபத்திரவம் துன்பம் வரும் பொழுது உடனே அவங்க அந்த வேர் அதை என்ன பார்க்கிறோம், காஞ்சி போயிடும். சோ அப்ப அந்த வெயில் எது அடையாளமா இருக்கு அந்த வசன பகுதியில், வசனத்து நிமித்தம் வரக்கூடிய சத்தியத்து நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் துன்பம் பாடுகள் சத்திய நிமித்தம் வரும்போது அங்க நிலைக்கிறது இல்ல. அப்ப இந்த ஸ்திரீ சொல்றாங்க உன்னத பாட்டுல, நான் கருப்பா தான் இருக்கிறேன் ஆனா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், நான் ஏன் கருப்பா இருக்கிறேன்னா என் மேல வெயில் பட்டது. இந்த வகுப்பா நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற வகுப்பா, பாடுபடுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவோடு கூட அந்த அவருடைய சிலுவைய சுமந்து பாடுபடுகிற வகுப்பாரா இவங்க அங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வசனம், அப்போஸ்தல் 14:22 வசனம், ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம் கண்டிப்பா. இது கொஞ்சம் ஜோரா பதில் சொல்லும், உபத்திரங்கள் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவோம். இது சொல்லும் போது முகம் ரொம்ப பிரகாசமாகும், வித்தியாசமான அனுபவம் தான் இல்லைங்களா? ஆனா ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு சொல்லணும். ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம். அநேக உபத்திரவங்கள் வழியா, இதனால தெரிஞ்சவங்க யார் இவங்க? கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள். இன்னொரு வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் கண்டிப்பா துன்பப்படுவார்கள். அதுதான் சொல்றாங்க, நான் கருப்பா இருக்கிறேன், ஏன் கருப்பா இருக்கேன்னா என் மேல வெயில் பட்டது. கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் கொடுத்துட்ட சத்தியத்தின் நிமித்தம் துன்பங்கள் பாடுகள் அனுபவிக்கிற வகுப்பார். மன மகிழ்ச்சியோட அந்த துன்பம் பாடுங்கிற அவங்க பங்கு பெறுவாங்க அந்த பலியின் ஜீவியத்துல. சோ அப்போ அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு வளர்கிற இந்த ஓட்டத்துல புதிய சிருஷ்டிகளா நாளுக்கு நாள் வளர்ந்து கனி தரக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த வகுப்பார் அடையக்கூடிய அந்த உபத்திரவங்களை தான் அந்த சூரிய ஒளி வந்துட்டு வெயில் வந்து அங்க குறுக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த 2வது ரதம் கருப்பு கலர் குதிரை பூட்டின ரதம் யாரை குறிக்கிறாங்க? இந்த 7000 வருஷ காலகட்டத்தில் முற்பிதாக்களுக்கு அடுத்து தேவன் இந்த மனுக்குலத்திலிருந்துட்டு பிரிச்செடுக்கிற வகுப்பார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவங்க தான் குறிக்கிறாங்க. ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும் பாரு, சரிங்களா? அப்போ இந்த இவங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அந்த குதிரை போகிற திசையில இருக்கு. அந்த குதிரை எந்த திசையில போகுது? 6வசனம் படிங்க. அந்த கருப்பு குதிரையோ என்றால் எந்த திசை நோக்கி போகுது? வடதேசத்துக்கு. வடதேசம் வடக்கு திசையில இருக்கிற ஒரு தேசத்துக்கு போ. வடக்கு பைபிள்ல எது கிடையாது? வடக்கு. ஆமாம், தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகம். வசனம் படிங்க நீங்க, சங்கீதம் 75:6-7 வசனம். அதாவது என்ன நல்லா படிங்க, நல்லா ஆக்சுவலா வடக்கு இல்ல, வடக்கு அங்க இல்ல, ஆனா அதன் மூலம் தான் கண்டுபிடிக்கிற வடக்கு. அங்க என்ன பிரச்சனை படிங்க? அதாவது கிழக்கிலையும் மேற்கிலையும் வனாந்திர தேசம் வருதுங்களா? வனாந்திர, ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்ட். For promotion cometh neither from the east, கிழக்கிலிருந்து வராது, nor from the west, மேற்கிலிருந்து வராது, nor from the south, தெற்குல இருந்தும். ஜெயம் வந்துட்டு கிழக்கிலிருந்தும் வராது, மேற்கிலிருந்தும் வராது, தெற்குலிருந்து வராதுன்னா இப்ப இதுலிருந்து தான் வரும். அப்போ அந்த ஜெயம் நமக்கு யாருக்கா கொடுக்கிறார்? தேவன். அப்போ வடக்கு இருந்து யாரோட சம்பந்தப்பட்ட இடம் பார்க்கிறோம்? இதாகியம் தேவனுடைய வாசஸ்தலம். சோ அது பரலோகத்தையே அங்கு குறிக்குது. அப்ப இந்த கருப்பு குதிரை பூட்டின ரதம் வடக்கு தேசம் நோக்கி போகிறது எதை குறிக்குதுன்னா, இந்த 2வதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த சபை வகுப்பார் அவங்க எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றாங்க? பரலோக ஆசீர்வாதம். பரலோக சுபாவத்துக்கே உரியவங்களா மாறுகிறாங்க. பரலோக ரட்சிப்புக்கு பங்காளிகளாக மாறக்கூடிய 144,000 சிறு மந்தைய குறிக்கிறாங்க இந்த 2வது ரதம். இப்ப நாம 3வது ரதத்துக்கு நாம் வருவோம். 3வது ரதம் குறிச்சு 6:2 படிங்க. மூன்றாவது ரதத்துல என்ன குதிரைகள்? வெள்ளை குதிரைகள். கண்டிப்பா இவங்க 3வது அப்படின்னு சொல்லும் போது என்ன எதை குறிக்குது? இந்த 7000 வருஷ காலகட்டத்துல முற்பிதாக்கள் முதல்ல தேவன் செலக்ட் பண்றார். நெக்ஸ்ட் யார தொடர்ந்து? சபைய சுவிசேஷத்துல செலக்ட் பண்றார். சபைய தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற 3வது வகுப்பார இந்த 3வது ரதம் குறிக்குது. இவங்க யார் அப்படின்னா, அதுல என்ன கலர் குதிரை போட்டெடுக்குது? வெள்ள கலர் குதிரை. வெள்ள கலருக்கும் தேவனுடைய வசனத்துல என்ன தொடர்பு இருக்குது? வசனம் படிங்க, ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலை போல் என்ன ஆயிடும்? வெண்மையாயிடும். அப்ப இந்த வகுப்பார் வெள்ள கலர் குதிரை பூட்டின இந்த ரதம் ஒரு வகுப்பார் குறிக்கிறாங்க. யாருன்னா இவங்கள் அப்படி சிவேர் என்ற பாவம் இருந்த வகுப்பார் தான். ஆனா என்ன மாதிரி நிறத்துக்கு மாறிடுக்கிறாங்க? இப்போ வெண்மை நிறத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பாவத்திலிருந்து கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட
ஒரு வகுப்பார். இவங்க யார் பாருங்க, இவங்களுக்கு பாவம் இருக்குது, ஆனா அந்த பாவம் எல்லாம் என்ன இருக்குது, கழுவப்பட்டு வெண்மையா இருக்கிறாங்க. யார் இவங்க? ரொம்ப கிளியர். முற்பிதாக்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் சுவிசேஷத்துல சபையே. அப்ப சபையை தொடர்ந்து யார் தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார்? முற்பி மன்னிக்கணும், திரள் கூட்டத்தினர். எங்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 படிங்க. தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ இவர்கள் யார் என்று பார்க்கும் போது இவங்க கூட அந்த விசேஷமான வகுப்பாரோடு சேர்ந்தவங்க தான். அதாவது பலியினால உடன்படிக்கை செய்த வகுப்பார் தான். ஆனா கிறிஸ்துவின் சாயலுக்கு வளர்கிற அந்த ஜீவியத்துல வாழ்க்கையில அழைக்கப்பட்டவங்களா இருந்து என்ன நிலைமைக்கு மாறினாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறினாங்க. ஆனா எந்த நிலைமைக்கு ப்ரொமோட் ஆகல, உண்மையுள்ள நிலைமைக்கு அவங்க முன்னேறி செல்லவில்லை. அப்போ இவங்களுக்கு பைபிள்ல வேற என்ன பேர் இருக்குது? என்ன கன்னிகைகள் இவங்களுக்கு? என்ன கன்னிகைகள்? புத்தி இல்லா கன்னிகைகள். தீப்பந்தம் இருக்கு, தீப்பந்தத்து மேல எல்லாம் ரொம்ப இஷ்டம் தான். அப்ப தீப்பந்தம் எதுக்கு இருக்குது? விளக்கு இல்லைங்களா? தேவனுடைய வசனம். பைபிள் ரொம்ப வச்சுக்குவாங்க நினைக்கல, ஆனா அந்த வசனம் எங்க வரணும்? உள்ள பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட அந்த பாத்திரத்துல என்ன இல்ல, என்ன இல்ல, அதாவது பரிசு தாவி குறைவாக காணப்பட்டுச்சு. பரிசு தாவி தக்க வச்சுக்க அவங்க முயற்சி செய்யல. அப்போ அந்த கிறிஸ்தவுக்குரிய சாயல வளர்கிற இந்த வளர்ச்சியில பின்தங்கி போன புத்தி இல்லாத கன்னிகைகள் இவங்க குறிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். அப்போ ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க புத்தி இல்லாதவங்க தான், ஆனா யார் தான் இவங்க? கன்னிகைகள் தான். புத்தி இல்லாதவங்க தான், ஆனா யார் தான்? கன்னிகைகள் தான். அந்த ஒரே மனவாளன் மேல ரொம்ப ஆசையா இருந்தவங்க, அவர் மேல முழு நேசம் வச்சுட்ட ஜனங்கள் தான். அப்போ தேவன் இவங்களை முழுதும் என்ன பண்ணல, புறக்கணிக்கிறது இல்ல, ஆனா ஒரு கிருபையில ஒரு நிலைக்கு அவங்கள உயர்த்துறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இவர்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மத்தேயு 13:22 படிங்க. பாரு, அப்ப இந்த மூன்றாவதா வரக்கூடிய இந்த திரள் கூட்ட வகுப்பாரு யார் மாதிரி இருக்கிறாங்க? முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டோம், வளர்ந்தாங்க ஜோரா, ஆனா அந்த முள்ளு வளர்ந்துச்சு. அந்த முள்ளு என்ன குறிக்குது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எதனால மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பிரைஸ் அப்படின்னா, இந்த மேலான பரிசை ஏன் தவற விட்டுட்டாங்க? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதனால அவங்க இந்த பரிசு பொருள தவறது. அவங்களுக்குள்ள அந்த பாத்திரத்துல என்ன இருக்கணும்? பரிசுத்தா ஆவி இருக்கணும். ஆனா பரிசுத்தாவிக்கு பதில் என்ன ஆயிடுச்சு? உலக ஆவி வந்தாச்சு. பரிசுத்தாவிக்கு பதில் என்ன வந்துச்சாங்க? உலக. அதான் நம்ம அவங்க சொல்ற, அவங்க மனவாளன் வர தாமதிச்சு போது என்ன ஆயிட்டாங்க? அவங்க தூங்கிட்டாங்க, முழிக்கிறாங்க, அப்புறம் விளக்கெல்லாம் டிம் ஆயிடுச்சு. உடனே பாக்குறாங்க பாத்திரத்துல, பார்த்தா பாத்திரம் எப்படி இருக்கு? காலியா தான் இருக்கு சொல்லிருக்குது. பட் உண்மையிலேயே பார்த்தா அந்த பாத்திரத்துல என்ன இருந்திருக்கும்? எண்ணெய் இல்ல சார், அது தெரியும் நமக்கு. எண்ணெய் இல்லாம அந்த பாத்திரம் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? காலியா தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா காலியா இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்கும்? காத்து இருக்கும். என்ன காத்து? இந்த உலகத்தின் ஆவி ஃபுல் நிரம்பிட்டு இருக்கும், அது ஃபுல்லா தான் இருக்கும். ஃபுல்லா என்ன அது? உலகத்தின் ஆவி. சோ அப்போ அதுதான் இந்த முட்களுக்கு நடுவில் விழுந்துட்ட விதைகள். சோ அப்ப இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதனால அவர்கள் வந்துட்டு அந்த மிகப்பெரிய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிற ஜனங்களா இருக்காங்க. அது மாத்திரமல்ல, தங்களுடைய அங்கிகளில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அனுதினமும் சின்ன சின்ன கரைகள் மற்றும் சுருக்கங்கள் விழுகிறதுக்கு அனுமதிச்சிடுறாங்க. அப்போ வசனம் நீங்க இவங்களை பத்தி நாம படிக்கணும். இந்த திரள் கூட்டத்தினர் பத்தி என்ன படிச்சோம்? இப்போ வெளிப்பட்டின விசேஷம் மேலாம் அதிகாரத்துல இவர்கள் தங்களுடைய அங்கிகளை
ஆட்டுக்குட்டியானவருடைய துவைத்தாங்க. ஏன் துவைச்சாங்க? அப்ப அங்க என்னமோ ஆயிடுது. ஏன் துவைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த அங்கில என்ன இருக்குது? அந்த அங்கி என்ன அங்கி? நீதியின் வஸ்திரம். அது தேவன் நமக்கு கர்த்தர் இயேசு மேல் விசுவாசம் வச்ச உடனே கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அது எப்படி பாதுகாத்துக்கணும்னா, மனவாளன் வரும்போது அது பக்காவா இருக்கணும். ஆனா அது புத்தியுள்ள கன்னிகள் காத்துட்டாங்க. சோ அவங்க அவரு கூட போய் சிங்காசனத்துல உட்காந்துடுறாங்க. ஆனா இவங்க அங்கி பார்க்கும் போது மனவாளனை பார்த்தோம் தான் இவங்க பாக்குறாங்க என்ன இருக்குது இங்க அங்கில. கரை சின்ன சின்ன கரை, சின்ன சின்ன கரை, சின்ன சின்ன ஸ்பாட்ஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ஸ்பாட்ஸ் சொல்லுவோம். சின்ன சின்ன கரை, பெருசாலா இல்லை, சின்ன சின்ன கரை. அது மாத்திரமில்ல சுருக்கங்கள். சுருக்கம்ல என்ன? அது கூட சின்ன சின்ன தான். பெருசா இருந்தா அதுக்கு பேர் சுருக்கம் இல்ல, மடிப்பு, சரிங்களா? ஆனா இவங்க அங்கில என்ன இருக்குது? சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ், சுருக்கங்கள் மட்டுமே. அந்த இது எதை குறிக்குதுன்னா, இவர்கள் அன்றாட வாழ்க்கையில சில சமயங்கள்ல தவறுகள் செய்யறாங்க, பலவீனத்தினால் சபையும் செய்யறாங்க. ஆனா சபை அந்த தவறுகள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அந்த தவறுகள் மீறுதல்கள் என்ன ஆகுது? நீலின் வஸ்திரத்துல ஒரு கரை மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒரு சின்ன டாட், ஒரு சின்ன சுருக்கம், நெக்ஸ்ட் ஒரு தப்பு, அது ஒரு டாட், நெக்ஸ்ட் ஒரு மீறுதல், அது ஒரு சுருக்கம். ஆனா சபை உடனே என்ன பண்ணிடுவாங்க? தேவன் கிட்ட தங்களுடைய குற்றங்கள் மீறுதல்கள் அறிக்கையிட்டு டெய்லி வாஷிங் இருக்கும். டெய்லி வாஷிங், டெய்லி வாஷிங், டெய்லி வாஷிங். ஆனா கண்டிப்பா டெய்லி என்ன ஆகும்? அழுக்கு ஆகும். ஆனா உடனே என்ன பண்ணிடுது? உடனே அறிக்கை, உடனே அறிக்கை, உடனே கிருபை, உடனே சுத்தமாக்கிறான். சபை. ஆனா இவங்க தேவன் கிட்ட கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்ப்போம். ஐயோ, நேற்று செஞ்ச தப்புக்கே இன்னைக்கும் மன்னிப்பான். உடனே என்ன பண்ண மாட்டாங்க? தேவன் கிட்ட தங்கள் குற்றங்கள் அறிக்கை செய்ய மாட்டாங்க. அறிக்கை செய்யாம விட்டுட்டா அந்த சுருக்கம் என்ன ஆயிடும்? சுருக்கம் தான். அந்த கரை என்ன தான்? கரை தான். இப்படி நாளுக்கு நாள் அங்கங்க அங்கங்க ஒரு ஒரு சுருக்கம், ஒரு ஒரு இது மறந்து விட்டுறாங்க. அது அங்கிலேயே இருக்குது. அப்போ மனுஷகுமாரன், மனவாளன் வந்து அவங்கள கூப்பிடுறது பார்க்கும்போது தான் அங்கி ரொம்ப வாழ்க்கை. ஸோ அப்போ இந்த வகுப்பாரு என்ன ஒன்று தவறிட்டாங்கன்னா, ஒன்று யோவான் 1:9 தவறின வகுப்பார். இந்த 3வதா தேர்ந்தெடுக்கப்படுகிற திரள் கூட்டத்தினர் பாருங்க, தேவன் பத்தி எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வசனம் நல்லா புரிஞ்சிட்டோம், புரியணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா அந்த சபை வாய்ப்புல தேவன் சித்தத்தின்படி நாம கனி கொடுக்கணும்னா இந்த வசனம் ரொம்ப புரியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால், இஃப் இங்கிலீஷ்ல இஃப் வி கன்ஃபஸ் அவர் சின்ஸ், நம்ம பாவங்களை அறிக்கை இட்டால், நெக்ஸ்ட் பாவங்களை நமக்கு மன்னிச்சு, அண்டர்லைன் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை என்ன 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 வார்த்தை? எல்லா பாவங்கள், எந்த பாவமா இருந்துட்டு போறோம் அந்த வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டா. தேவன் கிட்ட வைக்க வேண்டாம், தேவன் கிட்ட பிரஸ்டீஜ் பார்க்க வேண்டாம். எப்படிப்பட்ட பாவம் அக்கிரமோ மீறுதல் எல்லாம் என்ன பண்றார் அவர்? மன்னிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையும் நீதியும் உள்ளவர். சோ இந்த பாவங்களை அறிக்கை செய்யறது தவறிட்டாங்க. யார்? இந்த திரள் கூட்டத்தினர். அதனால்தான் அவங்க அங்கிகள் கரைப்படுத்தப்பட்டு அப்புறம் அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்பட்டு வெள்ளையா வந்துட்டு போறாங்க. யாருக்கு பின்னால? கருப்பு குதிரைக்கு பின்னால போறாங்க. அப்போ இந்த 3வது ரதம் யாரை குறிக்குது? திரள். சோ இவங்க காலகட்டத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பாஸ்போர்ட் எப்ப எத்தனாவதா செலக்ட் ஆகுறாங்க? 3வது. யாருக்கு தொடர்ந்து? சபையை தொடர்ந்து. சபை யாரை தொடர்ந்து போறாங்க? முற்பிதாக்கள். சோ அந்த டைம் சீக்வன்ஸ்ல அப்படி அங்க வருது நாம பாக்குறோம். சரி, இவங்க எந்த திசையை நோக்கி இந்த இந்த ரதம் செல்லுது? 6 வசனம் படிங்க, நல்லா படிங்க. வடக்குக்கு போகுது கருப்பு, அதுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணு. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. ரொம்ப சிம்பிளா தேவன் சொல்லிடுறார். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சத்தியம் ரொம்ப எளிமை தேவன் கொடுக்கிறார். அவருடைய எளிமையான ஜனங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? வெள்ள குதிரை, கருப்பு குதிரை வடக்கு திசை போகுது, சபை பரலோக ஆசீர்வாதத்தை சுந்தரிச்சுக்கிறாங்க. வெள்ள குதிரை அந்த கருப்பு குதிரைய பின்தொடர்ந்து அப்படியே போகுது. எங்கதான் போதும்?
பரலோகமே தான் போகுது. கண்டிப்பா நமக்கு தெரியும் இந்த திரள் கூட்டத்தினர் கூட எங்கத்தான் நிக்கிறாங்க, பரலோகத்தில் தான். ஆனா ஒரே வித்தியாசம், சபை எங்க இருப்பாங்க, சிங்காசனத்தின் மேல வீட்டு இருப்பாங்க, பட் திரள் கூட்டத்தினர் சிங்காசனத்துக்கு வெள்ளங்கி சிங்காசனத்துக்கு முன்னால உட்கார மாட்டாங்க, நின்று இருப்பாங்க, கையில குருத்தோல. அவங்க ஒரு சர்விட்யூடு, அவங்க ஊழிய வகுப்பார், ஊழியம் செய்யக்கூடிய வகுப்பார். யாருக்கு ஊழியம் செய்வாங்க? யார் சிங்காசனத்தின் மேல வீச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நிலைமையில அவங்க போறாங்க. அப்போ இந்த குதிரை கூட வடக்கு திசம், வடக்கு திசை நோக்கி தான் போகுது. எதை தொடர்ந்து போகுது? கருப்பு குதிரைய தொடர்ந்து போகுது. இது எதை குறிக்குதுன்னா, சபையினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் யாருடைய உயிர்த்தெழுதல் நடக்குது பார்க்கிறோம், திரள் கூட்டத்தினுடைய. அவங்களுடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து இவங்களுடைய உயிர்த்தெழுதல் தான். அழகா சங்கீதம் 45 14 வசனத்துல பார்க்கிறோம், ராஜகுமாரதி இவங்க, அப்புறம் படிங்க, பாருங்க, சித்திரை தையலாரை தரிச்சவளா ராஜகுமாரதி யார்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்க? ராஜா. இது சபை. நெக்ஸ்ட், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள். தோழிகள் யார் குறிக்குது? மனவாட்டி, மனவாட்டியினுடைய தோழிகள், மனவாட்டி சபை, ராஜகுமாரத்தி. அவளுக்கு பின்னால அவளை தொடரக்கூடிய அவளுடைய தோழிகள் யார் குறிக்கிறாங்க? திரள் கூட்டத்தினர். பாருங்க, இங்க கூட பின்னாலே, இங்க கூட பின்னாலே, கருப்பு குதிரைக்கு பின்னாலே வெள்ளை குதிரை, இங்க ராஜகுமாரத்திக்கு பின்னால ராஜகுமாரத்தினுடைய தோழிகள். அங்க ரொம்ப எக்ஸாக்டா அவங்களுடைய உயிர்த்தெழுதல், சபையினுடைய உயிர்த்தெழுதலை தொடர்வது அங்கு குறிக்குது. மேலும் இவங்களுடைய பத்தின நிலைமை குறித்து வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வசனம்.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுக்காலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும்
கடைசி அடைய போகிற அந்த நிலைமை பத்தி சொல்ற, சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ள அங்கி கைகள்ல குருத்தோலை பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்க நிக்கிறாங்க, ஊழிய வகுப்பாராக இருக்கக்கூடியவங்க. அதாவது பரலோகத்துல தான், ஆனா அழியக்கூடிய ஆவிக்குரிய சரீரத்துல இருப்பாங்க. சபை எந்த நிலைமையில இருப்பாங்க? அழியாமை, திவ்ய சுபாவம், ஆவியின் மகிமையான சரீரத்தில். ஆனா திரள் கூட்டம் அழியக்கூடிய தூதர்கள் நிலையில ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருப்பாங்க. ஆனா என்ன நிலைமை? அழியக்கூடிய தேவன் நினைச்சா அவங்க அழிக்கப்படலாம். அதாவது அழியக்கூடிய மார்டல், இம்மார்டல், அந்த ரெண்டு வார்த்தை நீங்க அங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, இவங்களுடைய ஜீவன் நிலை தூதர்களுடைய நிலையில இருக்கும், அந்த நிலைமைக்கு வரக்கூடிய வகுப்பார் இந்த திரள் கூட்டத்தினர். சோ அப்ப இந்த மூன்றாவது ரதம் திரள் கூட்டத்தினரை குறிக்கிறது. கடைசி ரதம் படிக்கலாம், 4வது ரதம் குறிச்சு 2வது வசனம் படிங்க.
4வது ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரைகளும் சிவப்பு குதிரைகளும்.
ஆமா இல்லீங்களா, 4வது ரதம் வித்தியாசமான ரதம். அப்படின்னா இவங்க 4வது வகுப்பார், திரள் கூட்டத்தினருக்கு அப்புறம் இந்த பூமியில இருந்து தேவன் பிரித்தெடுக்கிற வகுப்பாரை இந்த 4வது ரதம் குறிக்குது. இந்த 4வது ரதத்துல ரெண்டு விதமான குதிரைகள் இருக்குது. என்ன மாதிரி? புள்ளி புள்ளியான குதிரை, அதே சமயத்துல சிவப்பு நிறத்துல அங்க குதிரை. சார்ட் நல்லா பாத்துருங்க, புள்ளி புள்ளியான குதிரை, அதே சமயத்துல சிகப்பு. அப்போ இவங்க யாரை குறிக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே? அப்போ இது நாம பார்க்கணும். அப்போ இந்த புள்ளி புள்ளி, அதே சமயத்துல சிகப்பு. இப்ப மனு குலத்துல யார் மாத்திரம் தான் மிச்சம் வச்சிருக்கிறாங்க? முதல்ல யார் வந்தாச்சு? முற்பிதாக்கள். ஓகே, நெக்ஸ்ட் சபை, சரி. அடுத்து திரள் கூட்டம், சரி. இனி வேற யார்தான் மீதி இருக்கிறாங்க? சாதாரண உலக ஜனங்கள். அப்போ அந்த உலக ஜனங்களை தான் இந்த 4வது ரதம் அங்க குறிக்குது. ஆனா என்ன வித்தியாசம்? இந்த உலக ஜனத்துக்குள்ள எத்தனை வகுப்பா இருக்கிறாங்க? 2 வகுப்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் புள்ளி புள்ளி, இன்னொருத்தர் சிகப்பு நிறத்துல அங்க இருக்கிறாங்க. சோ இது எதை குறிக்குது? அப்ப அந்த புள்ளி புள்ளி குதிரை இந்த புள்ளி புள்ளி குதிரை பத்தி பேசும் போது ஸ்பாட்டட் ஒரு புள்ளி கேப் புள்ளி 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 இந்த புள்ளி புள்ளி எதை குறிக்கணும்னா இந்த இது வந்து இவங்க இந்த நாலாவது வகுப்பாறுல வரவங்க அதாவது மரித்தோரின் உயிர் தழுதல்ல உலக சனத்துல உயிர் தழுந்து வரக்கூடிய வகுப்பாறுல பாவமான நிலைமையில வரக்கூடியவங்க அந்த புள்ளி புள்ளி நிலைமை எதை குறிக்குது பூர்ணமாவல இன்னும் பரிசுத்தமா இல்ல இன்னும் என்ன இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கரை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாவத்துல ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பொதுவான ரட்சிப்புல உலக ஜனங்கள் உயிர் தழுதல வரும் பொழுது எப்படித்தான் உயிர் தழுந்து வராங்க பாவ நிலையிலே தான் உயிர் தழுந்து வராங்க உயிர் தழுந்து வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் முதல்ல அவங்க ரட்சிக்கப்படுவோம் அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை சோ அப்படி அபரிபூர்ணமான நிலைமையில தான் வராங்க ஆனா அதற்கப்புறம் அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும் போது அந்த சத்தியத்துக்கு செவி சாய்ச்சி பாவத்தை விட்டு விடுபட்டு பரிபூர்ணத்துக்கு வருங்க உயிர்த்தெழுதல்ல உலக சின்னங்கள்ல வரக்கூடிய அந்த பாவ நிலையில வரக்கூடிய மனுக்குலத்தை இவங்க வந்துட்டு அங்க குறிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்துல இந்த உலகத்தின் ஜனத்துல இன்னொருத்தங்க இருப்பாங்க அவங்க யாரு அவங்க கூட சிகப்பு ஆனா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்துட்டு அது சிகப்பு மாதிரி சொல்றது இல்ல என்ன சொன்னோம்னா ஸ்ட்ராங் கலர் ரொம்ப கடினமான ஒரு கலர் சோ அது நம்ம இங்க சிகப்பு போட்டுறோம் தமிழ்லயும் சிகப்புன்னு வரலாம் சிகப்பு போட்டுறோம் ஆனா இது ரொம்ப கடினமான ஒரு கலரு இது இவங்க எப்படிப்பட்ட வகுப்பார்னா உலக சினத்திலேயே தான் வருவாங்க அதே உயிர்த்தெழுதல தான் பங்கு பெறாங்க அதே பாவ நிலையில தான் வர்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் என்ன மாட்டாங்க அவங்க மனம் திரும்ப விரும்பாத துணிகரமான துன்மார்க்க ஜனங்கள் அங்க குறிக்கும் ஏன்னா நாம கரெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த நாலாவது வகுப்பார் பத்தி படிக்கும் போது இந்த உலகத்துல அந்த பொதுவான ரட்சிப்புல வரக்கூடிய ஜனங்கள்ல அந்த மனக்கடினம் உள்ள துணிகர துன்மார்க்கனை பத்தி படிக்கணும் அவங்களுக்கு கடைசியில என்ன முடிவு தான் கொடுக்கிறார் தேவன் இரண்டாம் மரணம் இல்லை இரண்டாம் நித்திய மரணம் அதுக்கப்புறம் அவங்க தேவனுடைய திட்டத்துல வரப்போறதே இல்லை ஆனா எப்படிப்பட்ட ஜனங்கள் இவங்க தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய மகத்துவத்தை கவனியாமல் போகிற ஜனங்களை அந்த இந்த இரண்டாவது சிகப்பு குதிரை வந்துட்டு அங்க குறிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள் அதாவது இவங்க நீதியை எதிர்ப்பாங்க ராஜ்யத்திலே உயிர் தந்து வந்தாலுமே தேவனுடைய நீதிக்கு மேல அவங்க தாகமா இருக்க மாட்டாங்க அது மேல விசுவாசமா இருக்க மாட்டாங்க இவங்களை குறிச்சு தான் நம்ம படிக்கிறோம் 26:10 அநியாயம் செஞ்சு கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறார் அந்த 25 அதிகாரம் மத்தேயு அந்த வெள்ளாடு செம்மறியாடு இவங்க என்ன ஆடு வெள்ளாடு கரெக்ட் வெள்ளாடு சரிங்களா இடது பக்கம் வந்தவங்க அவங்க அந்த தண்டனைக்கு நித்திய நிந்திக்க அவங்க போகிறது அங்க பாக்குறது இவங்களை குறிச்சு இன்னொரு வசனம் படிக்கலாம் சகரியா 6:7 படிங்க பாருங்க என்ன கேட்டுட்டேன் தேவன் கிட்ட புறப்பட்டு போய் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் நாங்க எங்க போய் சுத்துறோம் பாருங்க ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் அங்க பார்த்தோம் கருப்பு குதிரை நேரம் வடக்கு திசை போச்சு வெள்ள குதிரை அதை தொடர்ந்து போயிடுச்சு ஆமா வடக்கு இவங்க எங்க கேட்கிறாங்க இவங்க கேட்டு போனா நாங்க எங்க இஷ்டத்தின்படி பூமி எங்க என்ன பண்ண போறோம் சுற்றி இது யாருடைய குவாலிட்டி தெரியுங்களா சுற்றி திரிக்கிற குவாலிட்டி வசனப்படிங்க யோபுல 1 மேல வசனம் அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரு ஜோரா பதில் சொல்றாரு பாருங்க
அதே
வார்த்தை பூமி எங்கும் உலாவிட்டு நல்லா சுத்தி திரிஞ்சிட்டு வர ஓ ஜோர் பதில் அப்ப இந்த வகுப்பாரு அதாவது இந்த சிகப்பு குதிரைக்கும் எங்கதான் போகுது தேவன் கிட்ட கேக்குது நாங்க பூமி எங்கும் அப்போ இவங்க சாத்தானுடைய கேரக்டருக்கு வரக்கூடிய ஜனங்கள் துணிகரமா பாவம் செய்யறோம் அதான் நீதியுள்ள தேசத்திலையும் அவங்க கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிற மன கடினம் உள்ள ஜனங்கள் அப்போ அதுதான் நம்ம பாக்குறோம் அது மாத்திரம் இல்ல இன்னொரு வசனம் படி 1 Peter 5:8 சாத்தானுடைய குவாலிட்டி படிக்கலாம்
என்ன
பண்றாரு வகை தேடிட்டு சோ இங்க இந்த ரெண்டாவது வரக்கூடிய சிகப்பு குதிரைகள் கூட பூமியை சுற்றி திரியிருக்கு தேவன் கிட்ட பெர்மிஷன் கேக்குறது எதை குறிக்குதுன்னா, இவங்க உலக சின்னத்துல வரக்கூடிய ஒரு வகுப்பார் தான், சாத்தானுடைய குணலட்சணங்களை பிரதிபலிச்சு நீதியுள்ள தேசத்துல தேவனுடைய கிருபையை கவனிக்காம போய் மன கடினத்தினால இரண்டாம் மரணத்தை சுதந்திரிக்கிற ஜனங்களை குறிக்கிறார்கள். இப்போ இன்னொரு குதிரை என்ன குதிரை, நாலாவது ரதத்துல புள்ளி புள்ளி குதிரை. இதே உலக ஜனத்தில் தான் உயிர்த்தல வராங்க தான், ஆனா பாவ நிலையிலேயே இருக்கிறவங்க, ஆனா ராஜ்யத்துல சத்தியத்துக்கு செவி சாய்க்கக்கூடிய ஜனங்கள். இவங்கள் பத்தி படிக்கும் போது வசனம் படிங்க, ஆறாம் வசனம் ஆறு ஆறு. புள்ளி புள்ளியான குதிரைகள் எங்க போயிடுச்சு, தென் தேசத்துக்கு போச்சு. இவங்க கூட ஒரு திசை நோக்கி போனாங்க, எந்த திசை நோக்கி, தெற்கு திசை நோக்கி இவங்க போனாங்க. அப்போ இந்த தெற்கு திசை நோக்கி இந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் போறது எதை குறிக்குதுன்னா, பொதுவான ரட்சிப்புல உயிர் செல்ந்து வரக்கூடிய தேவனுக்கு கீழ்படியக்கூடிய உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிற, அவங்க எவ்விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறாங்கிறத அந்த தென் திசை அங்க குறிக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ அப்ப அந்த தென் திசை குறிச்சு நம்ம வசனம் படிக்கலாம், சங்கீதம் 89 பாருங்க, வானங்கள் அப்புறம் பூமி, வடக்கு அப்புறம் தெற்கு. அப்ப வானங்கள் வடக்கு எதை குறிக்குது, பரலோகம் நம்ம பார்க்கிறோம். அப்போ பூமி தெற்கு, தெற்கு எதை குறிக்குது, பூமி. அப்ப இந்த நாலாவது வகுப்பார் உலக சின்னங்கள் என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க நம்ம பாக்குறோம், அவர்கள் இந்த பூமியிலேயே பரிபூர்ணமான மாம்சத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்றது. இது இன்னொரு இடத்துல அருமையா சொல்லியிருக்கிறாங்க, எங்க, சகரியா 14 வசனம் படி.
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக
பாருங்க. இங்க அந்த கடைசி நாள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ராஜ்யத்தை பத்தி சொல்லப்பட்ட ஒரு தரிசனம். இப்ப இங்க அந்த ஒலிவ மலை, அந்த ஒலிவ மலையில அவருடைய பாதம் அங்க வைக்கிறார். வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஒலிவ மலை பிரச்சனை சிஸ்டம் மறுபடியும், அந்த ஒலிவ மலை எப்படி பிளந்து போகுது பாக்குறோம், கிழக்கு ஒரு பக்கம் மேற்கு ஒரு பக்கம், அப்புறம் பாருங்க கிழக்கு மேற்காக விழுது. அதனால அந்த மலை எந்த பக்கம் விழுந்து போகுது பாக்குறோம், வடக்கு ஒரு பக்கம் தெற்கு ஒரு பக்கம். மொத்தத்துல ஒலிவ மலை ரெண்டு பாகம் ஆயிடுச்சு, ரெண்டு பாகம் ஆயிட்டு ஒரு பாகம் வடக்கு இன்னொரு பாகம் தெற்கு. இது எது குறையுது, ஒரு பாகம் வடக்கு இன்னொரு பாகம் தெற்கு. அந்த ஒலிவ மலை எதற்கு அடையாளம், மலை எது அடையாளம், ராஜ்யம். சோ அந்த ஒலிவ மலை தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற காரியத்தை குறிக்குது. அப்ப அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ராஜ்யத்துல ரெண்டு பாகம் இருக்கும், ஒரு பாகம் வடக்கு நோக்கி விழும் இன்னொரு பாகம் தெற்கு நோக்கி விழும். வடக்கு எதை குறிக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துக்குரிய கண்ணுக்கு தெரியாத பாகம், அங்க யார் இருப்பாங்க, கர்த்தர் இயேசு கூட மகிமை அடைந்தா சபை இருப்பாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியற பூமிக்குரிய ஒரு பாகம் இருக்கும், அந்த பூமிக்குரிய பாகம் தான் இந்த தெற்கு பக்கம் விழுகிறது. இந்த பூமிக்குரிய பாகத்துல யார் இருப்பாங்க பார்க்கிற ஆசீர்வாதத்துல, நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்துல இந்த உலக ஜனங்கள். சோ அப்ப இந்த ஒலிவ மலை தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யம் ரெண்டு பாகம் ஆகிறது, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பாகங்கள், கண்ணுக்கு தெரியாத பாகம் கண்ணுக்கு தெரிகிற பாகம். கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஆவிக்குரிய ஆட்சி நடக்கும், கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல பூமிக்குரிய மாம்சீக ஆட்சி அங்க நடக்கும். சோ இந்த ரெண்டு பிரிவுல கூட அந்த பூமிக்குரிய பாகத்துல தான் யார் இருப்பாங்க பாக்குறோம், இந்த புள்ளி புள்ளி குதிரை. சரிங்களா, இவங்க தெற்கு நோக்கி போனாங்க அப்படின்னா பூமிக்குரிய ராஜ்யத்துல அவங்க அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்கிறத அங்க நம்ம பார்க்கிறது சகோதர சகோதரிகள. இப்போ இவங்களை குறிச்சு இன்னொரு வசனம் படிக்கலாம், இந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் அபூரணமாக உயிர்த்தெழுந்து வந்து நாளுக்கு நாள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அதாவது சீர்பொருந்த பண்ணி தேவன் இடத்துல சேர்றத குறிச்சு சங்கீதம் 22:27-28
பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர்.
ஆமாம், அப்போ இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் இந்த 7000 வருஷம் பள்ளத்தாக்கு பகுதி முடிவடையும் போது இந்த 4 வகுப்பார்கள் தேவனுடைய திட்டத்துல பிரித்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. முதல்ல வந்தவங்க யார் பார்க்கிறோம்? முற்பிதாக்கள். அவர்களை தொடர்ந்து சுவிசேஷத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவங்களை தொடர்ந்து திரள் கூட்டத்தினர், அவங்களை தொடர்ந்து மனுஷ ஜன உலக மனுஷ ஜாதி நம்ம பார்க்கிறோம். இப்ப கடைசியா நம்ம இந்த தீர்க்க தரிசனத்துல 8 வசனம் படிக்கலாம். சகரியா
என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னுடைய சொன்னார்.
பாருங்க, ஆனா அந்த தூதன் ஒரு விசேஷமான சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? 4 குதிரை ஒரு ஒரு திசை பக்கம் போச்சு, ஆனா இந்த வடக்கு திசை நோக்கி போன குதிரை தான் எனக்கு வடதிசையத்துல என்ன பண்ணுச்சு, என்னுடைய மனசு சாந்தி பண்ணுச்சு. தேவன் சொல்றாரு, அப்ப தேவனுக்கு அந்த ஒரு சாந்தி, ஒரு சாந்தம் யார் தான் ஏற்படுத்துறாங்க? வடக்கு திசை நோக்கி. யார் வடக்கு திசை நோக்கி போனவங்க? ஏன்னா அவங்க தான் இந்த பூமியிலிருந்து தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? முதல் பலன், புரிதுங்களா? அது என்ன, மனசை சாந்தி பண்ணுச்சு. தேவனுடைய மனசை இவங்க சாந்தி பண்ணாங்களா? ஆமா, சந்தோஷம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஒரு கலெக்டருக்கு யார் கூட பேசினா தான் சந்தோஷம் இருக்கும்? அவர் போலவே அவருடைய சுபாவத்துல 144,000 பேர் நல்லா மனம் விட்டு பேசுவார். நித்திய நித்திய காலத்துக்கும் யாரு பிதாவாகிய தேவன். அதான் சொல்றாரு, வடக்கு திசை போன அந்த குதிரைகள் வட தேசத்துல என்னுடைய மனசு என்ன பண்ணுச்சு? சாந்தி பண்ணுச்சு. ஏன்னா இவர்களே சகல ஜாதிகளிலும் இருந்து வசனம் படிக்கிறோம். சங்கீதம் 33:12
படிக்கிறோம்.
அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட வார்த்தை வச்சு பாரு. தேவனுக்கு சுதந்திரமா அவர் இந்த பூமியிலிருந்து யார் தேர்ந்தெடுக்கிறார்? இந்த 144,000 சிறுமன் அவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்படி சாந்தி பண்ணுச்சுன்னா, அவங்க காண்பிச்ச வைராக்கியம் தேவனுடைய நாமத்தின் மேல, தேவனுடைய நாமத்தின் மேல அவங்க காண்பிச்ச அன்பு, சரிங்களா? அந்த பரிசுத்தமான ஒரு ஜீவியம், இதெல்லாமே அவருக்கு மனசை திருப்தி பண்ணதுதான் பாக்குறோம். அதுதான் அந்த சபையினுடைய அந்த காரியம். இப்ப கடைசியா 1000 வருட அரசாட்சி முடியும் போது மறுபடியும் ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 19:25
அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கீழேயும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இதே இந்த வகுப்பார தேவன் ரிவர்ஸ் ஆர்டர்ல அங்க தேவன் சொல்றார். இந்த வகுப்பார் குறிச்சு தேவன் மறுபடியும் சொல்லுகிற ஒரு வசனம் என்ன சொல்றாருன்னா, அவர்களை குறித்து தேவன் என்ன சொல்றார்? வசனம் படிங்க. எகிப்தியராகிய என் ஜனம், அப்புறம் அசீரியராகிய என்னுடைய கரத்தின் கிரியை, அப்புறம் இஸ்ரவேலராகிய என்னுடைய சுதந்திரம். இதே வகுப்பார்கள் தான். தேவன் எப்படி சொல்றாருன்னா, ரிவர்ஸ்ல சொல்றார். இப்ப ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாசிக்கும் போது முதல்ல எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸா தேர்ட் பிரைஸா? அந்த போடியத்தில் நிப்பாங்க பாருங்க, 3, 1st, 2nd, 3rd. முதல்ல பிரான்ஸ் மெடல் சொல்லுவாங்க, 3வது ஆள் போய் நிப்பா. அப்புறம் சில்வர் மெடல் சொல்லுவாங்க, சில்வர் போய் நிப்பா. அப்புறம் ஃபைனலா நல்லா நல்ல ஜோரா வந்துட்டு கோல்ட் சொல்லுவாங்க, அப்புறம் கோல்ட் போய் ஃபர்ஸ்ட் நிப்பா. தேவன் கூட அதே மெத்தட் தான் இங்க பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா முதல் என்ன சொல்றாரு, எகிப்தியராகிய என்னுடைய ஜனமும். இந்த எகிப்தியர் யாரை குறிக்கிறாங்க? எகிப்து பைபிள்ல யார் கிடையாது? உலகத்தின் கிடையாது. அப்போ பொதுவான ரட்சிப்புல சீர்பொருந்த பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளம், எகிப்தியராகிய என்னுடைய ஜனம். அப்புறம் நெக்ஸ்ட், அசீரியராகிய என்னுடைய கரத்தின் கிரைகள். யார் இவங்க? அசீரியர்கள். ஞாபகம் இருக்குங்களா? ஏதேனும் 4 ஆறுகள்ல
மூன்றாவது ஆறு எது பக்கமா ஓடுச்சு? அசீரியா பக்கமா ஓடுச்சு. அது மூணாவது ரிசரக்ஷன் யாருடைய வீட்டில்? முதல்லது யாருது? சபை. நெக்ஸ்ட் திரள் கூட்டம். மூணாவது யாருது? முற்பிதாக்கள். சோ அப்ப இந்த அசீரியர்களாக என் ஜெனல் இவங்க யாரை குறிக்கிறாங்க? நம்ம பார்க்கிறோம் முற்பிதாக்கள் குறிக்கிறாங்க, உலக ஜெனம், அப்புறம் முற்பிதாக்கள், அப்புறம் நெக்ஸ்ட் வசனம் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலராகிய என்னுடைய சுதந்திரம். பைபிள்ல இஸ்ரேலர்கள் யார் கிடையாது? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சபைக்கு அங்க அடையாளமாக அங்க. அப்போ இவர் மறுபடியான வசனம் படிங்க சிஸ்டர்.
அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது.
பாருங்க இந்த மூன்று வகுப்பாரும் ஆசீர்வதிக்க பட்டது. அந்த பின்னாடி இருந்து வரக்கூடிய ஆர்டர்ல அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க கண்டிப்பா யார் மிஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது? திரள். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அந்த அசிரியர்களுக்குள்ளேயே அவங்க அங்க இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த ஜனங்கள் குறிச்சு அங்க தேவன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த காரியம் தான் இன்னைக்கு நாம இங்க இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம அங்க பாக்குறோம். ஆனா கடைசியா ஒரு பாயிண்ட் பாக்கணும். என்ன பாயிண்ட்? ஆமா, அந்த முதல் சிகப்பு குதிரை எந்த திசையுமே. அப்போ திசைகள் எதை குறிச்சது பாக்குறோம்? ஒவ்வொரு வகுப்பாரும் கடைசியா பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்து கிடையாது. சோ அப்ப இந்த முற்பிதாக்கள் அவங்க மேற்கு போனாங்களா, கிழக்கு போனாங்களா, வடக்கு போனாங்களா, எங்க போனாங்கன்னே கிடையாது. அப்போ இது முற்பிதாக்கள் இறுதியா பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? கொஞ்சம் அது வடக்கா இல்ல தெற்கா இல்ல கிழக்கா இல்ல மேற்கா? நோக்கலு தேவன் என்ன குடுக்கல நமக்கு அங்க ஒரு ஒரு காரியம் அங்க பேசல. அப்ப இது எதை குறிக்குது அன்பான சகோதர சகோதரிகளே? இது நாம ஒரு ரீசனபிள் அத ஒரு நியாயமான ஒரு கருத்து உங்கள் மத்தியில இங்க நாம முன் வைக்கிறோம். அப்ப இந்த முற்பிதாக்கள் யார்? சாதாரண ஆட்களா? அவங்களுடைய விசுவாசத்துக்கும் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்துக்கும் வச்சுட்டா யார் தெரியும்? அவங்க வைராக்கியத்துக்கும் நம்ம வைராக்கியத்துக்கும். ஆனா தேவன் திட்டத்துல என்ன ஒரு பெரிய கிருபை நமக்கு, நாம் எங்க போறோம்? வாய்ப்புல தேவன் கிருபை நமக்கு எப்படி வச்சிருக்கிறார்? பரலோக வாய்ப்பு. இந்த சுவிசேஷ யுகத்து பரிசுத்தவான்களுக்கு பரலோக வாய்ப்பு. ஆனா அந்த சுவிசேஷ யுகத்துக்கு முன்னால வந்துட்டனால இந்த முற்பிதாக்கள் அவங்களை பார்த்துதான் இன்னைக்கு சபை ரெடி ஆறாங்க. ஆனா அந்த முற்பிதாக்களுக்கு என்ன ஆசீர்வாதம்ங்கிறது நாம, ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெளிவு என்னன்னா, ஆயிரம் வருட அரசாட்சியில இந்த முற்பிதாக்கள் தான் பூமியின் மேல எங்கும் பிரபுக்கள், ராஜாக்கள். அவங்க உயிர்த்தல் என்ன உயிர்த்தல்? மேன்மையான உயிர்த்தல், எ பெட்டர் ரிசரக்ஷன். உயிர்த்தெழுந்து வரும் போதே பரிபூர்ண மனுஷங்களா இருப்பான், பரிபூர்ணமான மானசீக சாயல், பயங்கரமான விஷயம் அது. 100% ஞானம் பயன்படுத்தி இந்த பூமியை சீருக்கு கொண்டு வருவாங்க. எல்லா ஜனங்களும் உயிர்த்தந்து வரும் போது எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் துணி, எல்லாருக்கும் ட்ரூத், எப்படி கொடுக்க முடியுது? தேவன் இந்த சயின்டிஸ்ட் வச்சு பண்ற விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா. யார் வருவாங்க? பரிபூர்ண மனுஷங்களா? முற்பிதாக்கள் வருவாங்க, 100% பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எவ்வளவு யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? உண்மை அவங்க யூஸ் பண்றது 2% யூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் பூமியிலேயே அதிக மூளை யூஸ் பண்ணது யாருன்னா, ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, ஐன்ஸ்டீன். அவர் தான். அவர் எவ்வளவு பயன்படுத்திருக்கிறாருன்னா 11% பயன்படுத்திருக்கிறார். எவ்வளோ? மனுஷனுடைய மூளையினுடைய கெப்பாசிட்டியில 11% அவர் தான் பயன்படுத்திருக்கிறார். அதை யாரும் இன்னும் கிராஸ் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த செல்போன்ல ஐபோன்ல கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை 80% யூஸ் பண்றாங்க. இப்ப சந்திராயன் விட்டுருக்கிறார் இல்லைங்களா? இன்னும் நிறைய என்னென்னமோ விட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களை எவ்வளவு யூஸ் பண்றாங்க? 2%. ஒரு பெரிய கேள்வி. அப்ப நாம என்ன யூஸ் பண்ற லிஸ்ட்லயே வரல. நாம என்ன பண்றோம்? நான் மெமரி பவர் கொஞ்சம் யூஸ் பண்றோம், அப்படியே உள்வாங்கி வச்சுக்கிறது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது, அவ்வளவுதான். இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அப்ப பாருங்க, நினைச்சு பாருங்க, இந்த உண்மை ஃபீல் பண்ண போதா புரிஞ்சுக்குவீங்க. முற்பிதாக்கள் மேன்மையான உயிர்த்தல்ல பரிபூர்ணமான மனுஷங்களா வரும் போது 100% மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், யார் அப்படி யூஸ் பண்ணிருக்காரு? கர்த்தர் இயேசு. பூமியில இருந்தப்ப அவர் 100% யூஸ் பண்ணார். ஐயாயிரம் பேருக்கா இந்தாங்க கொடுங்க சாப்பாடு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாரு யாருக்கு தெரியாது இல்லைங்களா? இதெல்லாம் பெரிய விஷயம். அது வரக்கூடிய கிளாஸஸ் தேவன் கருவியில் நாம் பார்ப்போம். ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வல்லமை. ஆனா நம்ம பார்க்கிறோம் இந்த முற்பிதாக்கள் பரிபூர்ண மனுஷங்களா தான் வருவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் பாருங்க, ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவில் உலக ஜனங்கள் கூட எப்படித்தான் இருப்பாங்க? அப்போ முற்பிதாக்களுக்கும் உலக ஜனங்களுக்கு ஏதாவது வித்தியாசம்? ஆரம்பத்துல ஓகே, ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும் போது உயர்த்தத்துல முற்பிதாக்கள் எப்படி இருப்பாங்க? பரிபூர்ண மனுஷங்க. ஆனா உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அந்த புள்ளி புள்ளி பாவமா தான் எந்திரிச்சு வருவாங்க. ஆரம்பத்திலும் ஓகே, முற்பிதாக்கள் மேன்மையான உயர்த்ததல், உலக ஜனங்கள் சாத்தான உயர்த்ததல். ஆனா ராஜ்யத்தின் முடிவுல உலக ஜனங்கள் கூட நேருவாங்க. ஒவ்வொரு உலக ஜனம் கூட பரிபூர்ண மனுஷன், 100% ஞானம். இப்போ கேட்கணும் கேள்வி, முற்பிதாக்களுக்கும் பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னும் இல்லை. அவங்களும் பரிபூர்ண மனுஷங்க, இவங்களும் பரிபூர்ண மனுஷங்கள். அப்பதான் நம்ம கேட்கிறோம் கேள்வி, அப்ப தேவன் முற்பிதாக்கல அப்படியே விட்டுடுவாரா? அதனால்தான் அந்த குதிரைகள் எங்க போச்சுன்னு தெரியல. இறுதியா ஆயிரம் வருட அரசாட்சிக்கு அப்புறம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முற்பிதாக்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் தேவன் தருவார்? நம்மளுடைய தாழ்மையான கருத்து இந்த வசனத்தின் படி, இந்த காரியங்களின் படி பார்க்க